அவர் பாடுபடுறதுக்கு முன்பு பஸ்காவை ஆசரிக்கிறார். இந்த பஸ்கா பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசே மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பஸ்காவை பற்றிய பொருள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பற்றியது. பெய்யான பஸ்கா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே பஸ்காவிலே ஆட்டுக்கொடி அடிக்கப்படும், அதாவது எலும்புகள் ஒன்றும் பொறிக்கப்படுவதில்லை. அது உண்மையான பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சோ அவர் பாடுபடுறதுக்கு முந்தி வியாழக்கிழமை இரவு தன்னுடைய சிசைகளோடு அந்த பஸ்காவை, கடைசி பஸ்காவை அவர் ஆசரிக்கிறார். பந்தி அதான் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில நாம் அதை நினைவு கூறுறோம். கத்தோடைய பந்தி என்று சொல்லி பஸ்கா அதை அவர் செய்த பின்பு, பஸ்காவை ஆசிரித்த பின்பாடு இயேசு ஸ்தோத்திர பாடலை பாடுகிறார். தன்னுடைய அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து ஸ்தோத்திர பாடல்களை பாடுகிறார். அதுக்கு பின்பாடு பேதுரு ஆண்டவர் இயேசுவை வர்ணிக்கிறார். யாரு உம்மை வர்ணித்தாலும் நான் உம்மை வர்ணிக்க மாட்டேன், யாரு உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன பேதுரு ஆண்டவர் இயேசுவை வர்ணித்து சபித்து சத்தியம் பண்ணதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மேய்ப்பரை மட்டுமே ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும்படியாக, அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் இயேசுவை அவர்கள் பிடிக்கும் பொழுது ஆசாரியரும் பிரதான ஆசாரியரும் அவருடைய கூட்டமும் வந்து இயேசுவை பிடிக்கும் பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போறார். அதுக்கு பின்பாடு ஆண்டவர் இயேசுவை அவர்கள் கைது செய்து பிரதான ஆசாரியனுக்கு பாபனாக இருந்த கைமாவுக்கு முன்பாக கொண்டே நிறுத்தினார். கிட்டத்தட்ட 6 விசாரணைகள் இயேசுக்கு. வியாழக்கிழமை இவ்வளவு கைது செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசு இரவரமாக அவரை விசாரணை செய்தார்கள். யூத சட்டத்தின்படி, அவருடைய பாரம்பரியத்தின்படி எந்த கைதியையும் இரவில் விசாரணை செய்யவே கூடாது. ஆனால் வளமைக்கு மாறாக ஆண்டவர் இயேசுவை இரவோடு இரவாக விசாரித்திருக்கிறார். பின்பாடு காலை ஆண்டவர் இயேசுவை சிலுவையிலே அறையும்படி கொண்டு போனார்கள். அதுதான் நாம் 27 அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை கட்டி சிலுவையிலே அறையும்படி அவரை கொண்டு போறார். சோ இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது கிட்டத்தட்ட காலை 9 மணி இருக்கணும் நம்முடைய நேரப்படி. சோ 9 மணி நேரத்திலிருந்து ஆண்டவர் 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கியிருக்கிறார். அந்த 6 மணி நேரத்தில் 3 மணி நேரம் அகோர வெயிலாக இருந்திருக்கிறது. பின்பாடு இருந்த அந்த 3 மணி நேரமும் பூமியக காரிருள் சூழ்ந்தது சொல்லப்பட்டது. எகிப்தில் 3 நாட்கள் இருள் சூழ்ந்ததை நாம் வாசிக்கிறோம். ஆனால் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது 3 மணி நேரம் பூமியெங்கும் அந்தகாரம் இருள் சூழ்ந்திருந்தது. சோ ஆண்டவர் இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி 7 வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகள் பொதுவாக பெரிய வழி திறத்திலே சபைகளிலே தியானிக்கப்படுகிற வார்த்தைகளாகும். ஆகவே இன்றைக்கும் நாம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே இருந்து பேசின அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். எழுதப்பட்டிருக்கிற சுவிசேஷங்கள், எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு பேசின வார்த்தை தான். ஆனாலும் இந்த வார்த்தைகள் அவர் அகோர வேதனை மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே அவர் பேசுகிற வார்த்தைகளா. கஷ்டப்பட்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வேதனையின் மத்தியில் இருந்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளா. ஆகவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, சரித்திர நாயகர் நம் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது, சிலுவையில் தொங்கின போது அந்த காட்சியை நம்முடைய மனதில் கொண்டு வரும். சோ நம்முடைய மனதை எண்ணங்களை அங்குமிங்கும் அலைய விடாமல் உண்மையாகவே ஒரு கல்வாரி தியானத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்வமாக இருந்தால் அது தேவனுக்கு பிரியமும் நமக்கு நன்மையுமாகவும் இருக்கும். ஆகவே ஆண்டவர் இயேசு 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி, அதாவது நமது நேரத்தின்படி காலை 9 மணியிலிருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் இயேசு சிலுவையில் தொங்கி இருக்கிறார். ஆகவே அந்த கடினமான சூழலிலிருந்து அவர் வாழ்ந்து புறப்பட்ட வார்த்தைகள் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே தயவு செய்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அறையப்பட்டார், பாடு அனுபவித்தார், துக்க நிறைந்தவராக இருந்தார். பாவமற்ற அவர் நமக்காக பாவமானார், சாபமில்லாத அவர் நமக்காக சாபமானார். மகிமையுள்ள ஆண்டவர் நமக்காக மகிமை துறந்தார். நாம் ஜீவ கீடத்தை சூட வேண்டும் என்பதற்காக அவர் புட்கீடத்தை சூடினார். நம்முடைய தலைகளை உயர்த்துவதற்காக அவர் தன் தலையை சாய்த்தார். ஆகவே சிலுவையில் தொங்கின ஆண்டவர் இயேசுவை நமது வர கண்களுக்கு முன்பாக வைத்து இன்றைக்கு அவர் சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஆகவே கர்த்தருக்குள்ளே நம்மை நாம் ஆயுதப்படுத்திக் கொள்வோம். தேவனுடைய வசனத்துக்கு நாம் இடம் கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து, அவர் சொன்ன வசனங்களை நாம் தியானித்து நம்மை நாம் அந்த கல்வாரி அன்பு, மனுஷனுக்காக ஒரு மனுஷன் மரித்தது உலக வரலாற்றிலே ஏராளமாக காணப்படுறது. ஒரு மனிதருக்காக இன்னொரு மனிதன் மரித்தது உலக வரலாற்றில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் மனுஷனுக்காக தெய்வம் மரித்தது என்பது கிறிஸ்தவத்தில் மாத்திரது. ஆகவே இயேசு கிறிஸ்து மனிதனாகிய உனக்காக எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார். அந்த அன்பு அவர் அன்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்தராவிட்டார். இன்றைக்கு நம்முடைய எல்லாமே என்ன? பாவத்தில் பிறந்து, பாவத்தில் வாழ்ந்து, பாவத்தில் மரித்து பாதாளத்துக்கு போயிருப்போம். ஆகவே நம்மை மீட்பதற்காக, நம்மை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக, நம்மை பரலோக ராஜ்யம் சேர்ப்பதற்காக, பரமபிதாவிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்தில் மனிதராக வந்து நமக்காக பாடுபட்டு செலுவையில் மறைத்தார். அவர் இந்த கல்வாரி அன்பு மெய்யாகவே நம்முடைய இருதயத்தை இந்த நாளிலே உடைக்கட்டும். அப்பொழுது இந்த உலகம் நம்மை கவர்ந்து கொள்ளார். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊட்டப்படட்டும். அப்பொழுது நாம் இந்த நிலையற்ற உலகத்திலே அதுக்கேற்றபடி வாழாமல் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே தேவ தியானங்களுக்குள்ளே கொண்டு வருவாராக. இந்த உலகத்தில் எத்தனையோ காட்சிகளை பார்க்கும் பொழுது, காரியங்களை பார்க்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது நம்முடைய கண்கள் கலங்கிறது இல்லையா? உண்மைதான். ஆனால் ஒன்று நிச்சயம், நம் எல்லாருக்காகவும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்து நம் ஒவ்வொருவருக்காக சிலுவையிலே பாடுகள் பட்டு அவர் மரித்தார்கள். அவை அந்த காட்சி நம்முடைய உள்ளங்களை உருக்கட்டும், உடைக்கட்டும், உருவாட்டும். அந்த தியானத்தோடு ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம், பாடுவோம். இந்த பாட்டு பாடு.
கண்கள் கலங்கிடுவே, கத்தாயி பாடுக எப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே. Thank you. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுமே. கத்தாயி பாடிகள் எப்போதும் கல்வாரி அன்பை என்னிடம் வேளை கண்கள் கலங்கிடுமே. கத்தாயி பாடிகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செல்லியமாக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செல்லியமாக்கினரோ. அப்போது அவர்காய்
அன்போடு அவர்களை மன்னித்தே
அப்பாவும் அன்பு பெறுந்தே. அப்பாவும் அன்பு பெறுந்தே கல்வாரி அன்பை என்னிடம் வேளை கண்கள் கலங்கிடுமே. கத்தாயி பாடிகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் கல்வாரி அன்பை எண்ணிடுமே கண்கள் கலங்கிடு. கத்தாயி பாடிகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுமே.
பாடுபடுவதற்காகவே தேவகுமாராக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மனுஷகுமாரன் தன்னை குறித்து எழுதப்பட்டபடியே போகிறார் என்று சொன்னார். மெய்ப்பரை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொன்ன வேத வார்த்தை நிறைவேறிற்று. ஆகவே இந்த வேளையில் ஆண்டவர் இயேசு சிறுவேலை தொங்கும்போது சொன்ன அந்த ஏழு வார்த்தைகளை பிரத்யேகம் இதான் நாம் தியானிக்கப் போகிறோம். சொற்கள் அல்லது வார்த்தைகள் அவைகள் தான் நம்மை சிந்திக்க வைக்கிறது. பேசப்படுகிற வார்த்தைகள், சொல்லப்படுகிற சொற்கள், அவைகள் நம்முடைய உள்ளத்தில் போய் அவைகளை நாம் சிந்திக்க தியானிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். தேவதூதனால் சொல்லப்பட்டவைகளை மரியாள் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதுதான் ரூட். நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை செயல்படுத்துறோம் அல்லது செயல்படுத்த முயற்சிக்கிறோம். நாம் எதை சிந்திக்கிறோமோ அதை பேசுகிறோம். இருதயத்தை நிறுவினால் வாய் பேசப்பட்டார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளும் வேத போதனைகளும் வேத சத்தியங்களும் நம்முடைய இருதயத்தை நிரப்பட்டோம். தேவையில்லாமைகள் நம்முடைய இருதயத்தை விட்டு நீங்கட்டும், அகலட்டும். ஆகவே இன்றைக்கு நாம் கல்வாரி தியானத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். கொல்கத்தா மலையிலே மண்டை ஒட்டின் வடிவத்திலே இருந்த அந்த மலையிலே சிலுவையிலே ஓட்டு சிலுவைகள் நடு சிலுவையிலே இயேசு கல்லறை போல தொங்கி சொன்ன அந்த ஏழு வார்த்தைகளை நாம் தியானிக்க போறோம். கத்தருக்கு வார்த்தைகளை நாம் கடந்து செல்வோம்.
ஹலலூயா. கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதரம். என்னோடு கூட ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகத்திலே 53 அதிகாரத்திலே 3 வசனத்திலிருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் தயவு செய்து இருக்க வாசிங்க.
அவர் அசட்டை வண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடுகள் அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை வண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாம போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சமூகத்திலே கர்த்தாவே நீங்கள் எங்களுக்காக வைத்து போன இந்த மகா சிலாக்கியத்தை குறித்து நாங்கள் சிந்திக்கவும் தியானிக்கவும் படி உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஜீவனுள்ள இந்த வார்த்தைகள், இந்த அழியாத வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையிலே புது சிருஷ்டியை உருவாக்கும்படிக்கும் கர்த்தாவே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்கும்படிக்கு இதிலே நாங்கள் பலன் கொள்ளவும் இந்த சத்தியத்திலே நாங்கள் நடக்கவும் இந்த சத்தியத்தை அநேகருக்கு நாங்கள் சொல்லவும் கர்த்தாவே இன்றைக்கு எங்களுக்கு கற்றுத்தாருங்க சுவாமி. தேவரீர் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என்னையும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தாமே பேசும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். சிலுவையினுடைய பாடுகள், அந்த சிலுவையின் பாடுகளிலே ஆண்டவர் பேசின வசனங்கள் என்று சொல்லி நாங்கள் தியானிக்கிறதா இருந்தாலும் அதற்கு முன்பாக இந்த வசனத்தை நான் ஒருமுறை வாசிக்க விரும்பினதுக்கு காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால், இது என்றைக்குமே எங்களுடைய இருதயத்திலே இருந்து அழியாத ஒரு வார்த்தைகளாக இருக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையிலே வருஷத்துல ஒரு நாள் அல்ல 365 நாட்களும் இதை நீங்கள் தியானத்திலே கொள்ள வேண்டும். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராயிருந்தார், அவரை நாங்கள் எண்ணாமல் போனோம், அவரை நாங்கள் தேவனாலே அவர் வாதிக்கப்பட்டவர் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் வேதம் சொல்கிறது மெய்யாகவே அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். அவருடைய குற்றத்தின் நிமித்தம் அல்ல, அவருடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அல்ல, அந்த நாட்களிலே வாழ்ந்தவர்களின் நிமித்தமும் அவருடைய நாட்களுக்கு முந்தி வாழ்ந்தவர்களின் நிமித்தமும் அவருடைய நாட்களுக்கு பிறகு வாழப்போகிறவர்களின் நிமித்தமும் அவர் அன்றைக்கு காயப்பட்டார். தயவு செய்து நாங்கள் இதை கருத்திலே கொள்ள வேண்டும். அவரிடத்தில் அவருடைய வாயிலே வஞ்சனை இருந்ததில்லை, அவர் பாவம் செய்யவில்லை. ஆக மனு புத்திரர்கள் தான் இதற்கு காரணம், வேறு யாருமே இல்லை. நாங்கள் அதை விளங்கிக் கொள்ளணும், அதை என்றைக்குமே கருத்தில் கொள்ளணும். ஏனென்றால் இது அறியாதவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு நாங்கள் அதை எடுத்து சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் அதனாலதான் சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் இல்லையா. நாமோ நாங்க என்ன நினைச்சோம், அவருடைய பிரச்சனையினாலே அவருடைய தவறினாலே அவர் தண்டிக்கப்படுகிறார் என்று நினைத்துக் கொண்டோம். ஆனால் அதுக்கு காரணராயிருக்கிறவர்கள் அன்றைக்கு இருந்தவர்களும் அதுக்கு முதல் இருந்தவர்களும் இன்றைக்கு இருக்கிற நாங்களும் ஏன் இனி வர போகிறவர்களும் கூட தான். அவருடைய அந்த பாடுகளிலே அவர் பேசின வார்த்தைகளை இப்ப பாசுரம் சொன்ன மாதிரி மிகவும் பாசமான வார்த்தைகள், மிகவும் உருக்கமான வார்த்தைகள். இவ்வளவு வேதனையின் மத்தியிலும், இவ்வளவு கொடுமையின் மத்தியிலும், இவ்வளவு துரோகங்களின் மத்தியிலும், இவ்வளவு ஏமாற்றத்தின் மத்தியிலும் ஒருவராலே இப்படிப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை பேச முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த நேரத்திலே கூட அவர் தன்னை பற்றி சிந்திக்காமல், தன்னுடைய விடுதலையை குறித்து எந்த விண்ணப்பமும் செய்யாமல் அங்கே அவரை தண்டித்தவர்களுக்காகவும் இனி வரப்போகிறவர்களுக்காகவும் அவர் தகப்பனிடத்திலே விண்ணப்பிக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முதல்ல இதிலே ஒரு வசனத்தை வாசிங்க, அந்த 11வது வசனத்தின் ஆரம்பத்தை வாசிங்க. தயவு செய்து
அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார்.
அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் அப்படின்னு சொன்னா, அவர் அன்றைக்கு பட்ட அந்த பாடுகளுக்கு ஒரு பலன் வேண்டும். பிரியமானவர்களே, வருஷ வருஷம் உலகம் கொண்டாடுகிறது போல நானும் நீங்களும் இந்த நாளை மகிமைப்படுத்துகிறதோ நிறுத்தப்பட வேண்டும் என்றைக்குமே. ஏனென்றால் அதுக்கு பின்பாக இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு, தேவனிடத்தில் இருக்கிற அந்த தேவ சித்தம் என்ன, என்னுடைய வாழ்க்கையில அது நடந்திருக்கிறதா, நான் அதை கைப்பற்றி இருக்கிறேனா என்றதை குறித்து கொஞ்சமாவது நாங்கள் சிந்திக்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் அவர் அவ்வளவு பாடுபட்டார், தம்மை ஒப்பு கொடுத்தார், தம்மை விட்டு கொடுத்தார், மரணம் வரைக்கும் தன்னை ஊற்றினார். அந்த மரண தருவாயிலும் பிதாவினிடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் விண்ணப்பம் செய்தார். அப்படி என்று சொல்லி சொன்னால் அந்த ஆத்தும வருத்தத்தின் பலன் என்று சொல்லி ஒன்றிருக்கிறது இல்லையா. விதை என்று சொல்லி சொன்னால் அது வெளிவருகிற நேரம் என்று சொல்லி ஒன்றிருக்கிறது. ஆக அவர் அன்றைக்கு அவருடைய ஆத்துமாவை மரணத்திலே ஊற்றின போது அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு பலன் கொடுக்க வேண்டும். அது என்னுடைய அது உங்களுடைய வாழ்க்கையிலே பலன் கொடுக்கிறதா இருக்க வேண்டும். நாங்கள் இதை வாசிக்கிறதும் அவர் எங்களுக்காக பாடுபட்டார் என்று சொல்லுகிறதும் மாத்திரத்தோடு நின்று விடாதபடிக்கு அதனுடைய அர்த்தத்தை கூட வாழுகிற ஜனங்களா இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹலலூயா. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு கிரியையும் வீணாக செய்கிறவர் அல்ல, ஒரு வார்த்தையும் வீணாக பேசுகிறவரும் அல்ல. தயவு செய்து எழுதியிருக்கிறபடியே எழுதியிருக்கிறபடியே என்று சொல்லி சிலுவையில் கூட ஆண்டவர் அந்த வாக்கியங்களை கூட ஏற்கனவே வேதத்திலே எழுதியிருந்ததன் பிரகாரமே பேசினார். தயவு செய்து என்னோட கூட இந்த நேரத்திலும் கூட நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னா லூக்கா 23:34 வசனத்தை வாசிங்க. லூக்கா 23:34.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார்.
ஹலலூயா.
அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
அப்பொழுது இயேசு இரண்டு குற்றவாளிகளுக்கு நடுவிலே, இரண்டு கல்வர்களுக்கு நடுவிலே அவர் அறியப்பட்ட போது அவர்கள் செய்கிறதை குறித்து பரிதவிக்கிற ஒரு தேவனாய், அந்த பரிதாபத்தின் உச்சக்கட்டத்திலும் கூட அவர்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை சிலுவையில் அறைந்தவர்களோ ரோமர்கள். சிலுவையில் அறைய சொன்னது யூதர்கள். சிலுவையிலே அறையும்படி சொல்ல சொல்லி அவர்களை ஏவினது ஆசாரியர்கள். எல்லாருக்குமே இது நீதி மாதிரி தான் இருந்தது. எல்லாருக்குமே தாங்கள் செய்யறது சரி மாதிரி தான் இருக்குது. கிறிஸ்தவனாக வாழுகிற வாழ்க்கையில நாங்கள் தேவ சித்தத்தின்படி வாழ்ந்தால்தான் அது கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவன் என்று பெயர் வச்சுக் கொள்றதில்ல இல்ல, வெறும் கிறிஸ்தவ ஆச்சாரியங்களில் கலந்து கொள்றதில்ல அல்ல, கிறிஸ்தவ பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன் என்று சொல்லிக்கிறது அல்ல. வேதம் சொல்லுது உள்ளத்திலே யூதனானவனே யூதன். முதலாவது எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய விருப்பங்கள் கர்த்தருக்கு ஏற்ற பிரகாரமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய கிரிகள் எப்பேற்பட்ட மேன்மையான கிரிகளாக இருந்தாலும் அது ஒன்றுக்கும் உதவாது. பாஸ்ட் பாருங்க, ரோமர் 10:2 வசனம் இப்படியாக சொல்கிறது. ரோமர் 10:2
தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவு கேட்ட வைராக்கியம் அல்ல.
ஹலலூயா. ஏன் என்று சொல்லி சொன்னால் தேவனை குறித்த ஒரு வைராக்கியம் உண்டு. ஆசரிப்பு நாட்களை கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் இருந்தது. ஆனால் அது என்னவாயிருக்கவில்லையாம், அறிவுக்கேற்ற வைராக்கியமாயிருக்கவில்லை. ஆக தேவன் ஜனங்களிடத்திலே இருக்கிற வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். என்ன அறிவு? தேவனை பற்றி அறிகிற அறிவு. தேவனை பற்றி அறிகிற அறிவோடு கூடிய ஒரு வைராக்கியம். அதை தவிர வேற எந்த வைராக்கியமும் அவருக்கு பிரயோஜனமாயிருக்க முடியாது. அதனாலேதான் 1 Corinthians 2:7-8 வாசிங்க. 1 Corinthians 2:7-8
உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை. அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே.
ஹல்லேலூயா. கவனிங்க, மறைக்கப்பட்ட ஒரு ஞானத்தை குறித்து பேசுகிறோம். பவுல் சொல்றார், அவரை அந்த ஞானத்தை இந்த பூமியின் பிரபுக்கள் அறியவில்லை ஐயா. அறிந்திருந்தார்களானால் அன்றைக்கு அந்த கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அறிந்திருக்க மாட்டார்கள். ஆக இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த ஜேவ ஞானத்தை அறியாமல் இருந்தால் நாங்கள் நீங்களும் அவரை மறுபடியும் சிலுவையிலே அறைகிறவர்களாய்த்தான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். ஏனென்றால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லாத இன்னொரு வைராக்கியமான வாழ்க்கையா இருக்கும். நிறைய பேர் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழுகிறார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் கடவுளுக்கு நான் தொண்டு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு எத்தனையோ பேருடைய உயிர்களை பலி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. ஆண்டவரே சொன்னார் யோவான்லே, உங்களை கொலை செய்கிறவர்கள் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று சொல்லி நினைக்கிற காலம் வரும் என்று சொல்லி சொன்னார். ஏன்? அது அறிவுக்கேற்ற பக்தி வைராக்கியமாய் இல்லாமல் இருக்கிறதுனால. அப்ப அந்த அறிவை கொடுக்கிறது எது? மறைக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமம். அன்றைக்கு மறைவாக இருந்த இந்த பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கு குமாரன் மூலமாய் எங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். தேவனை ஆராதிக்கிறது எப்படி? தேவனை அறிந்து கொள்ளுகிறது எப்படி? தேவனுக்கேற்ற நற்கிரியலை நடப்பிக்கிறது எப்படி? தேவனுக்குரிய சித்தத்தை தெரிந்து கொள்வது எப்படி என்று சொல்லி நானும் நீங்களும் கருத்துள்ளவர்களாய் இந்த வேதத்தை ஆராய வேண்டும். அதுக்காகத்தான் எனக்கும் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரை அவர் தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சகல ஆழத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது வீணாய் போகக்கூடாது. எனக்காகவும் உங்களுக்காகவும் சாபங்கள் இருந்து என்னையும் உங்களையும் மீட்டுக் கொள்ளும்படிக்கு அவர் பலியானார் என்பது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஆனால் அதுக்காக மாத்திரம் மட்டுமல்ல, அதிலிருந்து என்னையும் உங்களையும் விடுவிக்கிறது மாத்திரமல்ல, அவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அன்றைக்கு சிலுவையிலே மரித்தார். பாவரோகங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் அதுக்கு பிறகு நடக்க வேண்டிய காரியங்கள் என்னுடையது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமே. அப்ப அதுக்குரிய அறிவுக்குரிய அந்த ஞானம் அந்த வைராக்கியம் எனக்கு வேண்டுமே இல்லையா. கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனாலே நான் அதை செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் என்று சொல்றதை விட்டுட்டு, கிறிஸ்தவனா இருக்கிறதுனாலே எதை செய்தால் தேவனுக்கு பிரியம், எதை செய்யாவிட்டால் தேவனுக்கு பிரியம் என்கிற அதை பகுத்து அறிகிற அந்த அறிவு எங்களுக்கு வர வேண்டும். நல்ல கிரியைகள் என்றாலும் கூட எந்த நேரத்திலே அதை நான் செய்ய வேண்டும், யாருக்கு அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அறிவுபூர்வமாக வர வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதனால அவர் சொல்றார், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, அறிந்தவர்கள் யாருக்குமே ஒரு குற்ற உணர்வு கூட இருக்கில்ல அன்றைக்கு. ஏனென்றால் அவர்கள் செய்கிறது சரி என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குறலிட்டவர்களுக்கும் அப்ப சரியாத்தான் இருந்தது. ஆசாரியர்களுக்கும் அது சரியாத்தான் இருந்தது. ஆசாரியர்கள் சொன்னார்கள், இவன் தேவதூஷன் சொல்லுகிறான், ஆகவே நாங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும், இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தேவனை நாங்கள் பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி, ஆனாலும் எங்களுக்காக ஜீவனை கொடுக்க வந்தவரை அந்த ஜீவாதிபதியை இவர்கள் கொலை செய்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அறியாமலேயே கொலை செய்கிறார்கள். ஆக நானும் நீங்களும் எங்களுடைய அறியாமையினாலே கிறிஸ்துவனுடைய சித்தங்களை கொலை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, வருஷ வருஷம் இதை குறித்து இது ஜெயம் எடுத்த ஒரு நாள் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் அவர் ஜெயம் எடுத்தார் என்று சொல்லிக் கொள்றதில்லை அல்ல, அந்த ஜெயத்தை சுதந்திரிக்கிறவனாய், அந்த ஜெயத்துக்குரிய கனியை நான் திருப்பி செய்கிறவனாய், அன்றைக்கு அவர் ரத்தம் சிந்தி இருந்தால் அவர் இன்றைக்கு என்னை பார்க்கும் போது அவர் அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அவர் திருப்தியாக வேண்டும். இது மிகவும் முக்கியமான விஷயம். அவர் தான் ரத்தம் சிந்தினது எதுக்காக, இவ்வளவு பேர் மனம் திரும்பி வந்தும் நான் எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவை கொடுக்கலையே என்று சொல்லி வேதனைப்படுறதுக்காகவா? இல்லை, மாறாக அவர் எதிர்பார்த்தபடியே அநேக ஆத்மாக்கள் அவருடைய வழியிலே நடந்து வருகிறார்கள் என்று பார்த்து அவர் திருப்தியாக வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் என்று சொல்லி நாங்கள் நினைக்கும் போது இதுதான் முதலாவது ஊழியம். அவர் எங்களை குறித்து திருப்திப்பட வேண்டும். ஏனென்றால் எங்களுடைய நடவடிக்கைகளோ சிந்தனைகளோ விருப்பங்களோ எல்லாமே அவருடைய எதிர்பார்ப்புக்கு இணங்க ஓரளவுக்கு இருக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்கிறது கிறிஸ்தினுடையவர்கள் தங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் அவரோட கூட சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட வேண்டிய சில காரியங்கள் இன்னும் உயிரோடு இருக்குமா இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வரும். பிரச்சனைகள் எதனால வருகிறது? அவரை வேதத்திலேயே கேட்கிறாங்க, உங்களுக்குள்ள எதுக்காக சண்டை வருகிறது? உங்களுடைய சரீரங்களில் போர் செய்கிற அந்த இச்சைகள் தான். ஆக கிறிஸ்து வந்து பரிதாபப்படுகிறார், இன்றைக்கும் அங்கலாய்க்கிறார் என்று நான் சொல்லுவேன் சில நேரங்களில். எப்படி என்று சொல்லி சொன்னால், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவினிடத்தில் இன்றைக்கும் அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் சில வழியில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்க கூடும். ஏனென்று சொல்லிச்சுனா, நாங்கள் செய்கிறது என்னன்னு எங்களுக்கு தெரியல, அவருக்காக என்று சொல்லி செய்யும் போது அவருடைய சித்தம் தானா செய்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை நாங்கள் எப்பவுமே முன்வைக்க வேண்டும். அவருக்கு பிரியமானதைத்தானா நான் இப்பொழுது செய்கிறேன், அவர் என்னிடத்தில் இதைத்தானா எதிர்பார்க்கிறார் என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இல்லையா. நாங்கள் பலப்படுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நாங்கள் மட்டும் பலப்படுகிறதல்ல, எங்கள் மூலமாய் இன்னும் கணவேரை பலப்படுத்த வேண்டும், ஆண்டவரை அறியப்பட வேண்டும், ஆண்டவருக்குள்ளே அவர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஏன்னா நாட்கள் குறைவாக இருக்கிறது இல்லையா. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நீங்கள் பாருங்க, உங்களையே பாருங்க, உங்களோட வாழ்க்கை எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி வருஷங்கள் எவ்வளவு கதையை போல கழித்து விட்டோம் என்று மோசே சொல்லுகிறார். வருஷங்களை கதையை போல கழித்து விடுகிறோம், வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஜெயமல்ல, நிப்பாட்டுறதுக்கு யாருக்கும் வசதி இல்லை. ஆக என்னுடைய பொறுப்புகளும் அதோடு சேர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆக நான் செய்ய வேண்டிய கடமைகள்ல எப்போ இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் பின்னுக்கு தான் இருக்கிறேன், எப்போ கொஞ்சம் அரிய சுவைச்சு ஒன்னதான் இருக்கிறேன் நான், என்னால அந்த அவர் நினைச்சு அந்த லெவலுக்கு முன்னுக்கு போக முடியுதுல்ல. அப்படி இருக்கும்போது நான் இன்னும் அதை குறித்து சிந்திக்காதவனாயிருந்தால், தேவ வார்த்தைகளை குறித்து கொஞ்சம் நோக்கி பார்க்க முடியாதவனாயிருந்தால் இல்லையா. ஏனென்றால் நீங்க நல்லா வளையக்கொள்ளுங்க, அந்த வசனம் எப்படி சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானம். அநேகருக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, இந்த வேத வசனத்தை குறித்து அறிகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. அநேகம் பேர் தேடினார்கள், அநேகம் பேர் கேட்க விரும்பினார்கள், மலைக்கு கிட்ட போக முடியல, மலையை தொடவும் முடியல இல்லையா. ஆக இன்றைக்கு என்னுடையதும் உங்களுடையதும் கரங்கள்ல தவழுகிற இந்த வேதத்தை அன்றைக்கு பார்க்கவோ தூரத்திலிருந்து கேட்கவோ கூட முடியாது இருந்தது. ஆக இவ்வளவு சமீபமாய் அந்த தேவனை பெற்ற ஜாதி எது என்று வேதம் கேட்கிறது. அப்ப நானும் கேட்கிறேன், இவ்வளவு சமீபமாய் இந்த பரிசுத்த வேதாமத்தை கையில வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்னு எங்களுக்கு தெரியாவிட்டால் இந்த வாழ்க்கை எவ்வளவு வேணான வாழ்க்கை என்பதை யோசித்து பாருங்க. ஒருக்கா நாளைக்கு நாங்க சொல்லக்கூடாது இல்லையா, ஆண்டவர் எங்களுடைய கரங்கள்ல கொடுத்திருந்தாரே எல்லா ஆலோசனைகளும் அதுல இருந்ததே, நான் கவனிக்காமல் போனேனே, நான் கேளாமல் போனனே. போதகர் பிரசங்கம் பண்ணினாரே, மூப்பர் பிரசங்கம் பண்ணினாரே, ஒரு சகோதரன் வந்து சொன்னாரே, ஒரு சகோதரி வந்து சொன்னார்களே, வேதத்திலே வாசித்தேனே, சில புத்தகங்களில் வாசித்தேனே, இன்றைக்கு நான் அதை கவனிக்காம இருக்கிறேனே. ஜபத்துக்கு மேல ஜபம் பண்றோம், ஆனா ஆண்டவர் சொல்றார் உங்களுக்குரிய ஆலோசனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார் ஆண்டவர். நாங்க தான் கேட்கறதுக்கு செவித்தின உள்ளவர்களா இருக்கிறோம், வேண்டாம் எங்களுடைய இருதய விருப்பம் தான் அதுல முன்னுக்கு நிக்குது. தேவ திட்டத்துக்கு முன்னால விருப்பம் முன்னுக்கு வந்ததுன்னு சொல்லிச்சுன்னா தேவனால கிரியை செய்ய முடியாது. பிரியமானவர்களே, விருப்பங்களை பின்னுக்கு தள்ளுங்க இல்லையா. ஆண்டவருடைய சித்தம் தான் எங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு ஏற்ற காரியங்களை செய்ய முடியும். விதையை எடுத்து நீங்கள் வழி அருகே விதைக்கிறது இல்லையா. விதையை எங்க விதைக்கிறீங்க? நல்ல நிலத்துலதான் விதைக்கிறீங்க. அப்படியே ஏதாவது தடை இருந்தாலும் அதுல நீங்க துப்புரவாக்குகிறீர்கள். வீணாக நாங்க பிரயாசப்படுறது இல்லை யாருமே. தயவு செய்து நாங்கள் அதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால், மகிமையின் கர்த்தரை நாங்கள் அறிந்து கொண்டும் அல்லது அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் நாங்கள் அதற்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கவில்லை என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இவ்வளவு காலம் கிறிஸ்தவர் என்று சொல்லி ஓடின ஓட்டம் வீண். விளங்கிக் கொள்ளுங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்றார். ஆனா ஆண்டவர் என்னை பார்த்து பரிதவிக்கிறார், ஐயோ இவன் வீணா ஓடுறானே அல்லது இப்படி அறியாம ஓடுறானே என்று சொல்லி என்னை பார்த்து பரிதவிக்க கூடாது இல்லையா. இந்த வேதத்தை குறித்து அதனால இந்த சத்தியம் உங்களுடைய இருதயத்தை துப்புரவாக்குகிறதும் இருதயத்திலே நல்ல வெளிச்சத்தை கொடுத்து நல்ல சிந்தனைகளை கொடுக்கிறதுமாகிய இந்த வேத வசனங்களை தான் என்றைக்குமே நாங்கள் கவனித்திருக்க வேண்டும். அதிலிருந்துதான் நல்ல ஆலோசனை, நல்ல யுக்தி எல்லாம் புறப்பட்டு வரும். இருதயம் தனியே இருந்து தியானிச்சதுன்னு சொல்லிச்சுன்னா அதுல இருந்து வர்றது எல்லாம் முழுக்க முழுக்க திருக்குள்ளதுதான், வேற எதுவுமே வர்றதில்லை. தயவு செய்து அதனால உங்களுடைய இருதயங்களை வேத வசனத்தோடு கூட ஒப்பிட்டு, வேத வசனத்தோடு பிணைத்து பரிசுத்த தேவனை உங்களுடைய இருதயங்களிலும் பரிசுத்தம் பண்ணுங்க. கேளுங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே சிலுவையிலே மரித்தது வீணாக போகக்கூடாது. அவர் மரித்ததுக்குரிய ஆத்ம அந்த வருத்தத்தினுடைய பலனை அவர் காண வேண்டும். நீங்க உங்களோட வாழ்க்கையை கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்காக மரித்ததுக்காக இப்ப என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீர் சந்தோஷப்படுறீரா, அல்லது இப்பவும் நீர் துக்கப்படுகிறீரா? நீர் எனக்காக மரித்ததுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே? உமக்கு தயவு செய்து இந்த வார்த்தையை நீங்க முன்வைத்து நீங்க அவரிடத்திலே கேட்பீர்களானால் உங்களுக்கு அது நலமாயிருக்கும். ஏன்னு சொல்லிச்சுன்னா, நாங்க எப்பவுமே ஒரு மூட நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது, அல்லது இப்படி அவருக்கு பிரியமாயிருக்கும் என்ற ஒரு ஒரு மாயையான ஒரு நோக்கத்திலே நானும் நீங்களும் வாழக்கூடாது இல்லையா? வாழ்ந்து வீணாக கழிச்சு போட்டோம்னு சொல்லிச்சுன்னா பிறகு நாளைக்கு அவர் வரும்போது அந்த மகிமை எங்களுக்கு கிடைக்காம போகும்போது நாங்கள் வெட்கப்பட வேண்டியதா இருக்கு. அநேகர் சொன்னார்கள், நாங்கள் உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அநேக அற்புதங்களை நடத்தினோம் அல்லவா என்று சொன்னார்கள். ஒரு எதிர்பார்ப்போடு அவர்களும் இருந்தார்கள், அப்படியான காரியங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடத்தியும் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அறியேன், உங்களுடைய அட்ரஸ் எனக்கு தெரியல. ஏனென்று சொன்னால் நீங்க என்னுடைய ஊழியக்காரர் என்று சொன்ன அந்த மகிமை எங்களுக்கு வரல, பிதாவினுடைய சித்தத்தின்படி நீங்க செய்யல. ஆக நாங்களும் அப்படி ஒரு விருதாவான ஓட்டம் ஓடாதபடிக்கு கர்த்தருக்குள்ளே எங்களுடைய இருதயத்தை பரிசுத்த நோக்கத்தோடு தேவன் எதற்காக என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த அழைப்பை முதலில் நான் தெளிவுபடுத்தி கொண்டு இப்பொழுது நான் வாழ்ற வாழ்க்கையில எவ்வளவு திருத்தம் செய்யலாம், இந்த வேத வசனம் எனக்கு ஆலோசனை சொல்லட்டும், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அவருடைய நல்ல வழியிலே நடத்துவாராக சொல்லி எப்பொழுதும் ஒப்பு கொடுக்க தெரியணும். ஜபிக்கிறதா இருந்தாலும் சரி, கர்த்தரொழியின பலத்தில் உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா மகிமையும் துதியும் கனமும் அவர் ஒருவருக்கு என்று சொல்லி கொடுத்து விட வேண்டும். அதுல நாங்க வச்சு கொண்டிருக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாவற்றையும் அவருடைய பலத்துலதான் நாங்க செய்யறோம் இல்லையா? ஆக கர்த்தர் சிலுவையில எனக்காகவும் உங்களுக்காகவும் எங்களுடைய நல்வாழ்க்கைக்காக அன்றைக்கு தன்னுடைய உயிரையே கொடுத்த அந்த தெய்வத்துக்கு நாங்கள் என்னத்தை செலுத்த போறோம்? வருஷா வருஷம் அதை நினைவு கூர்றது மாத்திருந்தானா, அல்லது அதற்கு மேலாக அவர் எதிர்பார்த்த ஒரு விளைவை கொடுக்கிற ஒரு விளைச்சல் உள்ள ஒரு நிலமாய் நான் இருக்க போறேனா? 30, 60, 100 கொடுக்கிறதுக்கு, 30 கொடுத்தது கூட அது கூடாதுன்னு சொல்லல அவர், அதை கூட நல்ல நிலம்னு தான் சொல்றார். நீங்க 100 கொடுத்தா தான் நல்ல நிலம்னு சொல்லல, 1 30, 1 60, 1 100 பலன் கொடுத்தது. பலன் கொடுக்க வேண்டும் என்றதான் அவருடைய எதிர்பார்ப்பு. சிலுவையில சிந்தன அந்த ரத்தத்துக்கு பலன் உண்டு இல்லையா? ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தத்துக்கு பலன் உண்டு, அதுக்கு பலன் கொடுக்கிற மகனாய் மகளாய் நான் அவருக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுங்க, அவர் உங்களை நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே பேசின அந்த 2வது வசனத்தை நாங்கள் நோக்கி பார்ப்போம். லூக்கா 23வது சுவிசேஷத்திலே 43வது வசனம்,
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
ஹல்லேலூயா! தம்மோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட ஒரு கல்வனுக்கு இயேசு கிறிஸ்துவினாலே சிலுவையில் இருந்து சொல்லப்படுகிற ஒரு வசனம், ஒரு ஆசீர்வாதம், அல்லது ஒரு வாக்கு தத்துவம் என்று கூட நாங்கள் இதை சொல்லலாம். அநேகருக்கு இது ஒரு புதிராக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அடிப்படையான ஒரு விஷயத்தை இதிலே பார்க்கலாம். ரட்சிப்பு எவ்வளவு இறுதி நேரத்திலே கூட இருக்க முடியும் என்பதை இது காண்பிக்கிறது. ஹல்லேலூயா! ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மரணத்தின் தருவாயிலே இருக்கும்போது கூட ஆண்டவருடைய இரக்கங்கள் அவனுக்கு கிடைக்கிறது என்பதை மிகவும் தெளிவாக காட்டுகிறது. என்ன, அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஒருவனிடத்திலே அது மிகவும் திடமாக கிரியை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் நாங்கள் இதிலே கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு முதல்ல ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6:6 வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 6:6.
நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம்.
5 வாசிங்க.
ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்.
ஹல்லேலூயா. இதுதான் மிக முக்கியம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாங்கள் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாங்கள் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த நம்பிக்கை எங்களுக்கு வேண்டும். நாங்களும் அவரோட கூட அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாயிருக்க வேண்டும். என்றால் அவர் மறித்து இப்ப 2000 வருஷம் ஆச்சு இல்லையா? 2000 வருஷம் ஆக போகுது இல்லையா? ஆக இனி அவரோட போய் மறிக்க முடியாது, ஆனால் அவருடைய மரணத்தின் சாயலை நாங்கள் தரித்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு இந்த 23:3 அந்த கள்வன் என்ன காரியங்களை சொல்லுகிறார் என்று கொஞ்சம் வேகமாக நான் உங்களோட கூட பேச விரும்புகிறேன். நேரம் போகிறபடினால அந்த 23:40 பாருங்க, அதை வாசிங்க. முதலாவது,
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா?
முதலாவது அந்த கள்வனுடைய வாழ்க்கையிலே தெரிந்த காரியம் தேவ பயம். அவன் மிகவும் தைரியமாக சொல்லுகிறான், நாங்கள் இவ்வளவு ஆக்கினைக்கு உட்பட்டவராயிருந்தும் நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தெய்வ பயம் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிறதை வேதம் எனக்கும் உங்களுக்கும் அடையாளம் காட்டி கொடுக்கிறது. நாங்கள் எவ்வளவுதான் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் அநேகர் இந்த உலகத்தில் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், தங்களுடைய அந்த சூழ்நிலையை மாற்றி இன்னும் தேவனை சபிக்கவும் தேவனை குற்றப்படுத்துகிறவர்களுமாய் வாழ்கிறார்களே ஒழிய இன்னும் கடின இருதயம் கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு வருகிற அழிவை குறித்து அவர்கள் யோசிக்கிறதே இல்லை. எதற்காக என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு கஷ்டங்கள்? எதற்காக அடிமேல் அடி விழுகிறது? அது தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று யோசிக்கல. ரோமர் சொல்லுகிறது, நீ தயவு, நீ குணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ தயவு ஏவுகிறது என்று சொல்லி. ஆக எனக்கு வருகிற துக்கங்களிலே நான் முதலாவது அறியப்பட வேண்டும் என்று சொல்லினால் தேவனுக்கு பயப்பட வேண்டும். நாங்கள் இவ்வளவு தூரம் தண்டிக்கப்பட்டிருக்கும் போது எங்களுக்கு உணர்வு வர வேண்டும், ஆகா தேவனுடைய கரம் எனக்கு விரோதமாக இருக்கிறதே, அப்படியானால் நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உணர்வு முதல்ல என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். 40:10 அந்த கள்வனிடத்தில் இருக்கிற அந்த நற்காரியங்களை அது வேதம் வெளிப்படுத்தி காட்டுகிறது. வாசிங்க, 41
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நான் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு.
ஹலலுயா. பாருங்க, முதலாவது நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்கிறான், ஒரு கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான், அந்த தண்டனைக்கு தன்னை கீழ்ப்படுத்துகிறான். இது எனக்கு கிடைத்த நியாயமான ஒரு தண்டனை. என்னுடைய நடக்கைகளுக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு, என்னுடைய சிந்தனைகளுக்கு கிடைத்த பலன் என்பதை பகிரங்கமாக அறிக்கை செய்கிறான். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறான், இவரோ இப்படிப்பட்டவைகளை செய்யவில்லை இல்லையா? நான் முந்தியிருந்து வந்த வழிபாடுகள்ல நம்பிக்கைகள்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கடவுளை தான் வைவாங்க. அங்க கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையான்னு கேட்பாங்க. அதே மாதிரி நாங்களும் இங்கேயும் பேசிக்கொண்டிருக்க கூடாது. கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, காதை உருவாக்கினவர் கேளாரோ என்று வேதம் கேட்கிறது இல்லையா? என்னுடைய இருதயத்திலே நான் எப்பேற்பட்ட சிந்தனைகளை கொண்டிருந்தேன், ரகசியமாய் நான் தேவனை குறித்து என்ன விரோதமாயெல்லாம் பேசி இருக்கிறேன் என்பதை அவர் அறிகிறவராயிருக்கிறார் இல்லையா? ஆனா அந்த கள்ள என்ன சொல்றான், இவரோ நாங்க தான் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம், எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் செய்த காரியங்களுக்குரிய தண்டனை இதுதான், ஆனால் இவரோ இப்படிப்பட்டவைகள் ஒன்றையும் நடப்பிக்கப்படலையே என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக நற்சாட்சி பகர்கிறான். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள் உலகத்திலே. நிறைய பேர் குற்றப்படுத்துகிறார்கள் எனக்கு தெரியும். ஆனால் நானும் நீங்களும் தேவனால் உண்டானவர்களாய் இருக்கும் போது நாங்கள் அதற்கு இயேசுவுக்கு என்று சொல்லி சாட்சி பகர்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவுக்காக சாட்சி பகர்களாய் இருக்க வேண்டும். அவர் மீது குற்றம் இல்லை, அவருடைய வாயில கூட குற்றம் இல்லை, அவருடைய வார்த்தையில கூட குற்றம் இல்லையா? இதை நாங்கள் என்றைக்குமே வாய மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. தயவு செய்து நீங்க விலகிக் கொள்ளுங்க. உலகத்திலே அவரை பழிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவரை கீழ்ப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு உங்களுடைய செவிகளிலே அது விழுமாயிருந்தால் தயவு செய்து நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் கொஞ்சம் வைராக்கியம் பாராட்டுங்க. இந்த வைராக்கியம் அறிவுக்கேற்ற வைராக்கியம். மரண தருவாயில தனியனாக தொங்கிக் கொண்டிருக்கிற அவன் கூட சாட்சி கொடுக்க முடியுமா என்று சொன்னால், அடுத்த நிமிஷத்துல அவரை போலவே மரணத்தை தழுவ போகிறவன் கூட அவருக்காக சாட்சி பகர முடியும் என்று சொல்லி சொன்னால், என்னையும் உங்களையும் வாழ வைத்த தெய்வத்துக்காக நானும் நீங்களும் சாட்சி பகர வேண்டியது எவ்வளவு முக்கியம். எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் ஐயா, எத்தனை நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறார் இல்லையா? அறியாத ஜாதிகளா இருந்த எங்களை அவருடைய மந்தை நாடுகளாக மாற்றியிருக்கிறார் இல்லையா? சுதந்திரத்துக்கு வெளியில இருந்த எங்களை சுதந்திரராகவும் பிள்ளைகளாகவும் மாற்றியிருக்கிறார் இல்லையா? நீங்களோ அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிற ராஜரீக ஆசாரியர கூட்டங்களாய் அழைத்துக்கப்பட்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது அவருடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகள். ஹல்லேலூயா! மாறாத அழைப்பினாலே உங்களை அழைத்தவருடைய புண்ணியங்களை நீங்களும் நானும் அறிவிக்க வேண்டும். ஒரு கழ்வனுக்கு, மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவனுக்கு, உலகத்தால் பகைக்கப்பட்டவனுக்கு, உலகத்தாலே வெறுக்கப்பட்டவனுக்கு, நியாயமாக தண்டிக்கப்படுகிற ஒருவனுக்கு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சி பகர்கிற வாழ்க்கை உண்டு சொல்லி சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் அது அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். ஏனென்றால் நாங்கள் அவ்வளவுக்கு கடன்பட்டுக்கிறோம் இல்லையா? மரண வாசல்களில் இருந்து எங்களை அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். மரண பாதாளத்தின் வாசலில் இருந்து அவர்கள் எங்களை விலக்கி எடுத்திருக்கிறார். தயவு செய்து பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதுல 42 வசனத்தையும் வாசிங்க.
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான்.
பாருங்க, அவருடைய அடுத்த வாஞ்சி கூட, ஆண்டவரே, என்னை இந்த இக்கட்டில் இருந்து நீங்களாக்கி என்னை இறக்கிவிடும் என்று சொல்லாதபடிக்கு தேவ ராஜ்யத்தை குறித்ததா இருந்தது. அவனுடைய சிந்தனை எப்படி இருந்தது? தேவ ராஜ்யத்துக்கு ஏற்றதாக இருந்தது. அவன் சொல்ல, நான் இந்த பூமியில வாழணும் ஆண்டவரே, தயவு செய்து நீர் மறித்தாலும் என்னை காப்பாத்தி விட்டுரும் ஆண்டவரே, உமக்காக நான் ஒரு நல்ல சாட்சி சொல்லி இருக்கிறேனே என்று சொல்லி கேட்காமல், உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே, என்னால நிறைய உமக்கு செய்ய முடியவில்லை, நான் அநேக காலங்கள் பிழையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே, அநேக நேரங்களில் அறியாதவனா இருந்துட்டேன் ஆண்டவரே, அதுக்கு ஏற்ற தண்டனையை இப்ப நான் அனுபவிக்கிறேன் ஆண்டவரே, இனி மரணத்திலிருந்து தப்பி போறதுக்கு எந்த வழியும் இல்ல, ஆனா இப்ப நான் உமக்காக இவனிடத்துல பரிந்து பேசினதை நினைச்சு என்ன நினைத்தருளும் ஆண்டவரே. அவனிடத்துல ஒரு விசுவாசம் இருந்தது, அவருடைய ராஜ்யம் வரப்போகிற ராஜ்யம் என்று சொல்லி. ஹல்லேலூயா! இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் காணாமல் போய்விட்டது. ஆனா கள்வன் விசுவாசிக்கிறான் சிலுவையிலிருந்து. அவனுக்கு சுவிசேஷம் சொல்லப்படவில்லை, அவனுக்கு வேற எந்த காரியங்களும் வழங்கப்படுத்தப்படவில்லை, ஆனால் அவன் விசுவாசிக்கிறான் உம்முடைய ராஜ்யம் வரப்போகிற ஒரு ராஜ்யம். ஹல்லேலூயா! அதிலே நீர் என்னை நினைத்தருளும், அதிலே நான் செய்த இந்த சின்ன காரியத்தை நினைத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி விண்ணப்பிக்கிறான். உடனே பதில் கிடைக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், ஒரு வசனம் வாசிங்க, யோவான்ல 12:26 வசனத்தை வாசிங்க.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
ஹல்லேலூயா! பாருங்க, இப்ப இவனை அவர் ஒரு ஊழியக்காரனாகவே பார்க்கிறார். அதனாலதான் ஏசு சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்ற கடவன், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவன் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவனும் இருப்பான். ஹல்லேலூயா! அதனால ஆண்டவர் சொல்றார், ஜெயங்கொள்ளுகிறவன் அவனோ, அவன் நான் ஜெயங்கொண்டது போல என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட வந்து இருப்பாய் நீ. ஹல்லேலூயா! அதே ரூல்ஸ் தான் இங்கேயும். அவர் அவனை ஊழியக்காரனா பாக்குறான். என்னன்னு சொன்னா, அவருடைய புகழை பற்றி சொல்றான், தேவ ராஜ்யத்தை பற்றி பேசுறான், தேவனுக்கு பயப்படுறான். கள்வனா இருந்தவன் சிலுவையிலே அவருடைய பார்வையிலே அவருடைய ஊழியக்காரனாக மாறிவிடுகிறார். அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு பெரிய இரக்கம் கிடைக்கிறது. ஏன்னா அவன் சொன்னது உண்மையாக இருந்தது, சத்தியமாக இருந்தது, அதை தேவன் ஏற்றுக்கொண்டார். தேவனுக்கு சத்தியத்தை பேசுகிறவன் யாரா இருந்தாலும் கவலை இல்லை, அவன் தான் அவருக்கு முதன்மையானவன். அல்லேலூயா. உண்மையும் முழு பலத்தோடும் கூட அவன் தேவனை விசுவாசித்தால் அதுக்குரிய பலனை அடைந்து இருக்கிறான். அப்ப எங்களுக்கு தேவையெல்லாம் இதுதான், உண்மையும் உத்தமமாய் தேவனை பின்பற்றதுதான். என்ன காரியம் செய்யறோன்றது முக்கியம் இல்ல, கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் இருந்து அவரை உண்மையா அறிக்கை செய்து அவரே எங்கள் தெய்வம், அவரே எங்களை நடத்துவார் என்று சொல்லி அவரோடு கூட அந்த வாழ்க்கைக்காக என்றைக்கு முடிய அவருக்குரிய மகிமையை நாங்கள் கொடுப்போமானால் நாங்களே அவருக்கு ஏற்ற ஜனங்களும் பிரியமான ஜனங்களுமாயிருப்போம் இல்லையா. இவ்வளவுதான் விஷயம், சின்ன விஷயம்தான், இதுக்கு பெரிய கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதனால அவர் சொன்னார், என்னுடைய நுகம் சுமப்பதுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் இல்லையா. எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர், நன்மையான ஈவுகளில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஹலலோயா. எங்கே நான் இருக்கிறேனோ அங்கே அவனும் இருப்பான், பிதா அவனை கனம் பண்ணுவார். ஹலலோயா. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போமா, மூன்றாவது வசனம், யோவான் 19 அதிகாரத்திலே 26-27.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயை அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான்.
ஹலலூயா. பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆண்டவர் எங்களுக்கு புது உறவுகளை உருவாக்கி கொடுக்கிறார். அது கிறிஸ்துவினுடைய சிலுவையினாலே உண்டானது. ஏனென்றால் அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் மரித்திருக்க, அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் பாடுகளை சுமந்து கொண்டிருக்க, அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் சாபங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டிருக்க, நானும் நீங்களும் மற்றவர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாயிருக்க வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்கிறது. அன்று முதல் அவன் அவளை ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்தான். புது உறவுகளை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கிறிஸ்துவுக்குள்ள. இதுல இருக்கிறவங்கள அநேகரே எங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு உறவுதான் இன்னைக்கு என்னையும் உங்களையும் இந்த இடத்துல இணைக்குது இருக்குது. இதுல இருக்கிற அநேகருக்கு அப்படித்தான் இருக்குது இல்லையா. கர்த்தர் புது உறவுகளை உருவாக்குகிறவர், அந்த உறவுகளின் மூலம் பராமரிப்புகளை உருவாக்குகிறவர் இல்லையா, விசாரிப்புகளை உருவாக்குகிறவர். அன்னைக்கு அவன் கேட்டா, நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ சொல்லி, காவலாளிதான், காவலாளிதான். இன்னைக்கு நீங்கள் காவலாளிதான், நீங்கள் உங்களுடைய சகோதரனுக்கு உங்களுடைய நீங்க தான் காவலாளிகள், சகோதரிக்கு நீங்க தான் காவலாளிகள். அதுக்காக பின்னால முன்னால தெரிஞ்சு என்ன செய்யறன்னு பாக்குறன்ற அர்த்தம் இல்ல, மாறாக அவர்களுடைய நன்மைகளை விசாரிக்கிறவர்களாய், அவர்களை நல்வழிப்படுத்துகிறவர்களாய், அவர்கள் தேவனை விட்டு விலகி போகாதபடிக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வாழும்படிக்கு அவர்களுக்கு நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இல்லையா. அவர்களை ஆறுதல் படுத்துகிறவர்களாய், அவர்களுக்காக ஜபம் பண்ணுகிறவர்களாய், அவர்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். தாயாக, மகனாக, சகோதரனாக, சகோதரியாக கர்த்தர் புது உறவுகளை உண்டாக்குகிறார். யாரை வேதம் சொல்கிறது, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் உண்டாக்கி கட்டுகிறாராம். அப்ப யாரையுமே அவர் தனியா இருக்க விடணும்னு விருப்பம் இல்லை அவருக்கு இல்லையா. தம்முடைய சமூகத்திலே, தன்னுடைய குடும்பத்திலே ஒரு உறவுகளை கொடுக்கிற தேவன். தாய் இனி மரியாளுக்கு இயேசுவை குறிச்ச கவலை இல்லை, இனிமே இனி யாரை குறிச்ச கவலை, மார்பில சாஞ்சி கொண்டிருந்த சீசனை குறிச்சு. சீசனுக்கும் சாயறதுக்கு இப்ப இனிமே இயேசு கிடையாது, இனி சாய்ந்து கொள்றதுக்கு மரியாள் தான் இருக்கிறான். கவலை வந்தா என்ன செய்வீங்க, ஓடி போய் அம்மாண்ட மடியில விழுந்து அழுவீங்க இல்லையா. அப்படி விழுந்து அழுகிறதுக்கு ஒரு மடி வேணும், ஆண்டவருக்கும் அது தெரியும். அதனால ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கத்தவர்களாக விடறேன்னு சொல்லுகிறார். திக்கத்தவர்களாக விடாத தேவன் உங்களுக்கு உறவுகளை உண்டாக்கி கொடுக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போமா, 1 கொரிந்தியர் 4:15 வாசி.
கிறிஸ்துவுக்குள் 10,000 வாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன்.
ஹலலூயா. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். இது ஒருவித தகப்பன் பிள்ளை உறவு, தாய் பிள்ளை உறவு. கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை உற்சாகப்படுத்துகிறவர்கள், உங்களுக்கு ஒரு தகப்பனை போல பாருங்க, ஒரு தாயை போல பாருங்க. நடத்துகிறவர்களை நீங்களும் பிள்ளைகளை போல பாருங்க. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். ஏனென்றால் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும்படிக்கு, குமாரனுடைய ஐக்கியத்தோடு இருக்கும்படிக்கு தான் பிதா என்னை உங்களை அழைத்திருக்கிறார். அந்த குமாரன் வந்து தாய் அன்பு கொண்டவர், தந்தை அன்பு கொண்டவர். அவருடைய அன்பைத்தான் எங்களுக்கு கொடுக்கிறார். அதைத்தான் அவர் மரியாதத்தில் கொடுக்கிறார். நீ இவ்வளவு நாளும் நீ எனக்காக கவலைப்பட்டிருக்கலாம், எனக்காக பரிதவித்திருக்கலாம், எனக்காக கண்ணீர் விட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அந்த பொறுப்பை உனக்கு இன்னொரு மகனிடத்திலே கொடுக்கிறேன். அவனுக்காக குறித்து நீ கவலைப்படு. நீ சொந்த வயிற்றிலே நீ அவனை பெறாவிட்டாலும் அவனை அந்த பொறுப்பிலே எடுத்துக்கொள் என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும், தேவ அன்பினால இருக்கிற நீங்களும் நானும், விசேஷமாய் அவருடைய காணியாட்சிக்கு வெளியில இருந்து புரஜாதிகளாயிருந்து அவருடைய மகா கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்ற அந்த கடன்ல எவ்வளவு முக்கியமாயிருக்கிறோம். அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஏனென்று சொல்லி சொல்லட்டா, அன்பினால ஊழியம் செய்தீங்கன்னு சொன்னா எதுவுமே கஷ்டமா இருக்காது. விளங்குறீங்களா? அன்பினால ஊழியம் செய்வீங்களா இருந்தால் எதுவுமே கஷ்டமா இருக்காது. ஒரு ஆளுக்கு ஒரு தேவைன்னு சொல்லி சொன்னா நாலு பேர் வந்து நிப்பீங்க. தனிய ஒரு ஆளா மாய மாட்டீங்க. தனிய ஒரு ஆளா மாயிறது சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால தயவு செய்து ஒருவரை ஒருவர் தாங்கி தேவனுடைய அந்த சமாதான கட்டினாலே அவர்களை எல்லாம் அன்பிலே உருவாக்குங்க. ஏனென்றால் அடுத்த சந்ததி வேகமாக வளர்ந்து வருகிறது. தயவு செய்து இதை நீங்க கவனத்தில் கொள்ளணும்னு சொல்லி உங்களிடத்துல நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இது கர்த்தரால எனக்கும் உங்களுக்கும் கிடைத்த ஒரு பெரிய பொறுப்பு. எங்களுக்கு அடுத்த வார சந்ததிய பக்தி விருத்திக்கு நேராக, தேவனை பற்றும் நம்பிக்கைக்கு நேராக மாத்திரமல்ல, அவர்களை அந்த அன்பிலேயும் வளர்க்க வேண்டும் இல்லையா? அந்த பிள்ளைகளுக்கு அந்த அன்பில்லாம போய்விட்டதுன்னு சொல்லி சொன்னால் இந்த ஜெனரேஷன் முடிஞ்சோடனே அதுக்கு பிறகு இங்க என்ன நடக்குமோ எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து அதை எல்லாரும் மனதில் கொண்டு, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே தொங்கின போது கூட எப்படி அந்த உறவு முறைகள் உருவாக வேண்டும், அந்த உறவு முறைகள் எப்படி தொடர்ந்தும் நடத்தப்பட வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளேன்னு சொல்லி அக்கறை கொண்டிருந்தவராக இருந்தாரோ, அதே போல அந்த கிறிஸ்துவனுடைய அந்த சிந்தையை நானும் நீங்களும் தரித்துக் கொண்டு அவர்களோடு கூட நானும் நீங்களும் தேவ சமூகத்துக்கு சென்றடைவர்களாய், அவர்களையும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தேவ சமூகத்திலே வருகிறவர்களாய் நாங்கள் காணும்படிக்கு அந்த சந்ததியை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். தேவனும் அதைத்தான் விரும்புவார் என்று நினைக்கிறேன். அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு மிக நெருக்கமான ஒரு பந்தத்தை அவர் உருவாக்கி கொடுத்தார். தாய் மகன் என்கிற ஒரு பிணைப்பு இல்லையா? தயவு செய்து அதை நீங்க கவனத்தில் கொண்டு, ஆண்டவருக்குள்ள இந்த தியான வசனங்களை கொண்டு, தேவனுக்குள்ள உங்களை ஏற்றவர்களாய் உங்களுடைய வாழ்க்கையையும் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் அவருக்கு ஏற்றவர்களாய் நீங்க நடத்துவீங்க என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். ஆமென்.
எங்களுக்காய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறவரே, எங்களுக்காய் ரத்தம் சிந்தின எங்கள் இயேசுவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் உள்ளம் உடைகிறது ஆண்டவரே, எங்கள் கண்கள் கலங்குகிறது அப்பா. எங்களுக்காய் நீர் செய்த தியாகம், ஓ நீர் எங்களுக்காய்ப்பட்ட பாடுகள் நினைக்கிற பொழுது எங்கள் உள்ளம் உடைகிறது ஆண்டவரே. அதற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்போம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது அவர் கூறிய ஏழு வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அந்த ஏழு வார்த்தைகள் பேசுகிறதை விட அவர் எந்த நிலைமையில இருந்து பேசினார் என்பது முக்கியமானது. ஒரு மனிதன் நன்றி சாப்பிட்டு இருந்து உட்கார்ந்து பேசுகிறதும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது பேசுகிற வார்த்தைக்கும் நடுவிலே பெரிய தூரங்கள் இருக்கிறது. அதனாலே தான் அந்த வார்த்தைகளை இன்று வரைக்கும் சபைகள் தியானித்து வருகிறது. அதனாலே தான் இன்று வரைக்கும் சபைகள்ல இந்த ஏழு வார்த்தைகளை குறித்து பேசுகிறார்கள். ஏன் என்று சொல்லிச்சுன்னால், இயேசு நின்று இருந்து பேசிய அந்த நேரங்கள் அவர் பேசக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர் இல்லாதிருந்தார். நான் இந்த கிழமை ஒரு ஒரு டாக்டர் ஒருவர் இயேசு சிலுவையிலே எந்த நிலைமையிலே இருந்திருப்பார் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அவர் இயேசுவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற பொழுது அவர் எந்த நிலைமையில இருந்தார் என்று சொல்லி அவர் வர்ணித்தார். அவர் எப்படி சொல்லுகிறார் என்று சொல்லிச்சுன்னால், இயேசுவானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு இருக்கிற பொழுது அவருடைய கால்கள் ரெண்டும் அடிக்கப்பட்டு ஒரு விதத்தில் அவைகள் முன்னுக்கு முண்டிக்கொண்டு இருக்கிற அந்த தன்மையிலே இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவருடைய நோக்கங்கள் காரணங்கள் அல்லாவிட்டால் அவருடைய சரீரத்திலே அதனூடாக எவ்வளவு பாதிப்பு உண்டாக்கப்பட்டது என்பதை குறித்தும் அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நோமலாக சிலுவையிலே ஒரு மனிதனை அடித்து விட்டால் அந்த பாரம் முழுவதும் வந்து அவருடைய காலிலே தொங்குமா, அந்த காலினாலே அந்த பாரத்தை சுமந்து கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆனால் இயேசுவானவர் அப்படி அவருடைய சுமையை காலிலே சுமக்க முடியாத அளவுக்கு அவருடைய காலை என்ன செய்தார் சொன்னால், அந்த இடத்தை விட்டு அது முன்பாக இருக்கத்தக்கனவாக அடித்தார்களாம். அப்படி அடிக்கிற அந்த ரீதியிலே இயேசு அடிக்கப்பட்டபடியினாலே முழு சரீரத்தின் பாரமும் அவருடைய ஷூல்டர்லே வந்து தாங்குகிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் சிலுவையிலே கரத்தை எப்படி தொங்க விட்டாலும் அவருடைய பாரம் முழுவதும் அவருடைய தோளினிலே, அவருடைய நெஞ்சினிலே, அவருடைய முதுகினிலே வந்திருக்கிற படியினால் உள்ளுக்கு இருக்கிற அவயவங்கள் எல்லாம் அதனாலே பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதனால் அவர் மூச்செடுத்து விடுவதற்கு கூட நேரமும் காலமும் இல்லாது இருந்தது என்று சொல்லி ஒரு டாக்டர் அவர் எழுதி இதை விவரிக்கிறதை இந்த கிழமையிலே நான் கேட்டேன். அப்பொழுது கேட்டபொழுதுதான் நான் யோசித்தேன், இயேசு இருந்த விதமும் இயேசு நின்ற விதமும் இயேசு சிலுவையிலே தொங்கிய விதத்திற்கும் நடுவிலையும் ஒரு மனுஷன் நோமலாக இருந்து பேசுவதற்கு இடையிலேயும் பெரிய தூரங்கள் இருக்கிறது. ஆனாலும் அவர் சிலுவையிலே இருந்து பொழிந்த அந்த ஏழு முத்துக்கள் இன்றைக்கு நம்மளை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறது. ஆகையினாலே இயேசு சிலுவையிலே இருந்து சொன்னார் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை லேசாக எடுத்து விடாதுங்க. இந்த நாள் உலகம் முழுவதிலையும் இந்த வார்த்தை அவர்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே டாக்டர் ஒரு காரியத்தை சொன்னார், என்ன தெரியுமா, இயேசுவை நாம் இந்த விதத்தில் சிலுவையில் அறைந்தோம் என்று சொல்லி இத்தாலி தேசத்து பார்லிமெண்ட்லே எழுதி போட்டிருக்கிறார்களாம். அவர்கள் அதை மறைக்கவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் இல்லையா. ஆகையினாலே இயேசு சிலுவையில் இருந்து சொன்ன வார்த்தையிலே நான்காவது வார்த்தை என்ன தெரியுமா, நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இயேசு எழுதின இந்த வார்த்தையிலே நாலாவது வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா, நான் தாகமாயிருக்கிறேன். டாக்டர் என்ன சொல்லுகிறார் நினைச்சுனா, ஒரு மனிதனுடைய சரீரத்தில் இருந்து ரத்தங்கள் வெளியேற ஏற ஏற அவனுக்கு தாகம் உண்டாகும். உச்சவையில் இயேசுவின் பாடை நாம் வாசித்து தியானித்தும் என்று சொன்னால் என்ன சொல்லப்படுகிறது, இயேசு பாடுக்கு மேல் பாடு அனுபவித்துக் கொண்டு இருந்தார், அடிக்கு மேல் அடி வேண்டிக் கொண்டு இருந்தார் இல்லையா. இரவு முழுத்திலும் விசாரித்து ஒரு மனிதன் இரவு முழுத்திலும் முழித்திருந்து பாடுகள் பட்டுவிட்டால் அடுத்த நாள் அந்த சரீரம் எந்த நிலைமையில இருக்கும் என்று சொல்லி வேலை செய்கிறவர்களுக்கு நன்று புரியும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் இயேசு என்ன செய்யணும், அடுத்த நாளும் அவர்கள் அவர் சும்மா விடவில்லை. சிலுவையை தூக்கி வைத்து கல்வாரி மலையிலே ஏறுவது என்பது அந்த சரீரத்தில் இயலாத ஒரு காரியம். அந்த நிலைமையிலே சரீரபூர்வமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தாகம் உண்டாகிறது என்பது நமக்கு தெரிந்த விஷயம். ஆகினாலே இயேசுவுக்கு தாகம் உண்டானது உண்மையானதே. சரீரபூர்வமாக அவர் களைத்து அவர் கஷ்டப்பட்டு அவர் வேதனைப்பட்டு அவர் துன்பப்பட்டதினால் அவருக்கு என்ன நடந்தது, அவருக்கு தாகம் உண்டாயிட்டது. அந்த வார்த்தையை நாம் வாசிப்போமா, யோவான் 19 அதிகாரம் 28 வசனத்தை நாம் வாசிப்போமா. ஹல்லேலூயா. யோவான்
பத்தொன்பதாவது அதிகாரம் 28வது வசனம்.
அதன்பின் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார்.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அறிந்த இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? அது அவர் சொல்லாம விட்டுருக்கலாம். வேதம் சொல்லுகிறது சிலுவையிலே அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியது. தீர்க்க தரிசனம் என்பது பல காலங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தைகள் சிலுவையில இருக்கிற பொழுது அச்சு தவறாமல் நிறைவேறியது. அதுல இவைகளும் ஒன்றாகும். முன்னாக எழுதப்பட்ட வேத வாக்கியங்கள் நிறைவேற தக்கனவாக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நான் தாகமாயிருக்கிறேன்ப்பா. திருப்பிகள் சங்கீதம் 69:21 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 69:21 வசனம் வாசியுங்கள்.
என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள்.
இங்க என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன உடனே 28:29 வாசியுங்கள். ஜோவான் 19:28-29.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது.
காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது.
அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
வேத வாக்கியம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன உடனே இவர்கள் என்ன செய்தார்கள்? காடியை கொண்டு வந்து இயேசுவுக்கு என்ன செய்தார்களாம்? குடிக்க கொடுத்தார்கள். கசப்பானது, காடி, வேண்டாதது, விருப்பம் இல்லாததை கொண்டு வந்து யாருக்கு கொடுத்தார்கள்? இயேசுவுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, இயேசு சிலுவையில இருந்து சொன்னது நான் தாகமாயிருக்கிறேன்ப்பா. எல்லாரும் வழங்கி கொண்டது என்ன தெரியுமா? இயேசுவுக்கு தாகம் உண்டாகி விட்டது. இயேசுவுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். இயேசுவு தாகமாயிருக்கிறார். அவர்கள் காடியை, கசப்பானதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். வேதனை, துன்பம், கஷ்டம் இவைகளை அவருக்கு கொடுத்தார்கள். அவர்களையும் அவர் உண்டார் என்றதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இயேசுவானவர் அவருக்குள்ள இருந்த அவருடைய ஆத்ம பாரத்தை அல்லாவிட்டால் ஆத்ம தாகத்தை குறித்து அவர் பேசினார் என்று சொல்லி கருத்தில் கொள்ளுகிறார்கள். அப்படி அந்த கருத்தை எடுத்துக்கொண்டால், தேவன் சிலுவையிலே கொன்றிருந்த தாகத்தை நாம் யாராய் தீர்க்க முடியும்? என் இயேசு இன்றைக்கும் அந்த தாகமாகவே இருக்கிறார் தெரியுமா? என் இயேசுவுடைய தாகத்தை நாம் தீர்த்துவிட முடியுமா? நமக்குள்ள இருக்கிற அநேக ஆத்ம பாரங்களும் தாகங்களும் இன்றைக்கு எங்கெங்க? இயேசு சிலுவையிலிருந்து சொல்லுகிறது, நான் தாகமாயிருக்கிறேன், நான் தாகமாயிருக்கிறேன். இன்றைக்கு இயேசு தாகத்துக்கு தண்ணீர் கேட்டால் நாம் கொடுத்து விடுவோம். ஆனால் அவர் கேட்கிற தாகம், அவர் ஆத்மாக்களை குறித்து பரிதபிக்கிறவராயிருந்தார், சுட்டி திருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய தாகத்தை தீர்க்க தெரிந்து நமக்கு இயேசுவினுடைய தாகத்தை தீர்க்க தெரியாமல் போகிறதே. தயவு செய்து இந்த நாளிலே நம்முடைய உள்ளம் தேவனுடைய தாகத்திற்கு என்ன பதில் கொடுக்கிறது என்பதை மாத்திரம் சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். இயேசு உன்னை பார்த்து இன்றைக்கு கேட்கிறது என்ன தெரியுமா? நான் தாகமாயிருக்கிறேன்ப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, உடைந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, மாண்டு போகிற ஆத்துமாக்களை குறித்து, மரணத்தில் கடந்து செல்லுகிற ஆத்துமாக்களை குறித்த தாகம் என்னை சிலுவையிலே ஏவுகிறதே. இன்னைக்கு அநேகர் நாம் சுவிசேஷ பாரத்தை விட்டு தவறிவிட்டோம். நற்செய்தி சொல்லுவதை விட்டு தவறிவிட்டோம். இந்த சிலுவை பாட்டில் நீ சிந்தனை கிடைக்க வேண்டியது என்ன? நீ தேவனுடைய தாகத்தை தீர்க்க முடியுமா? வேதம் சொல்லுகிறது, நான் ஒருவனை தேடினேன். திறப்பின் வாசலில் நின்று புலம்புவதற்கும், திறப்பின் வாசலில் நின்று அழுவதற்கும், என்னுடைய தாகத்தை தீர்க்கத்தக்கனவாக ஒருவனை தேடினேன். ஒருவனையும் பிடிக்க முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லி சொன்னார். இன்றைக்கு இந்த தேவ சமூகத்தில், இந்த கல்வாரி நாளிலே தயவு செய்து நம்முடைய உள்ளத்தை தேவனுக்கு முன்பாக வைப்போமாக. தேவனுக்கு முன்பாக வைத்து, ஆண்டவரே உம் தாகத்தை நான் தீர்க்க வேண்டும் அப்பா, ஓம் தாகத்தை நான் தீர்த்து விட வேண்டும் ஆண்டவரே. சிலுவையில நீர் படுகிற அந்த வேதனை, அந்த தாகத்தை நான் தீர்த்து விட வேண்டும் அப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஆண்டவரை ஏதாவது நான் செய்த எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி புலம்பி அவரிடத்தில் கேளுங்க. கடந்த கிழமையிலே நான் சிந்தித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அநேகர் நாம் நற்செய்தி சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விட்டோம். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மறந்து விட்டோம். அநேகர் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்பதை மறந்து விட்டோம். அநேகர் தேவன் அதற்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பதை மறந்து விட்டோம். அநேகர் பாவத்தில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டுமே என்பதை நாம் மறந்து விட்டோம். அநேகர் சிலுவையின் அண்டை அநேகரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமே என்பதை நாம் மறந்து விட்டோம். தேவன் தாகமாகவே இருக்கிறார். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு மாறாக அநேகர் நாம் சிலுவையிலே இயேசுவை அடித்துக் கொண்டே இருக்கிறோம். திரும்பவும் திரும்பவுமாக இயேசுவை நாம் சிலுவையிலே அடித்துக் கொண்டே இருக்கிறோமே ஐயா. அவர் தாகமாயிருக்கிறார். அந்த தாகத்தை உன்னால் தீர்க்க முடியுமா? அந்த தாகத்தை என்னால் தீர்க்க முடியுமா? அவருடைய ஆத்ம தாகத்தை நாம் தீர்த்து விட முடியுமா? அவருக்கா ஏதாவது செய்து விட முடியுமா? அவருக்கா நாம் புறப்பட்டு செல்ல முடியுமா? நான் தாகமா இருக்கிறேன். அவருக்கு கொடுத்தது என்ன தெரியுமா? கசப்பான காடி. அதையும் அவர் அங்கீகரித்தார். அவர் அதை தள்ளிவிடவில்லை. அதையும் அவர் அங்கீகரித்தார். எனக்காய் சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவானவர், எனக்காய் சிலுவையிலே தொங்குகிற இயேசுவானவர், நான் தாகமாயிருக்கிறேன், என் தாகத்தை யார் தீர்ப்பார்? என் தாகத்தை யார் தீர்ப்பார்? தாகம் என்றே எனக்காய் ஏங்கு நின்றே பாவங்கள் சுமந்தே பரிகார பலியானே. அன்றைக்கு அவர் கொண்ட தாகத்தில் நானும் நீயும் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் கொள்ளுகிற தாகத்தில் அநேக தேவ சமூகத்தை ஓடி வரலாமே. திரும்பிக்கொள். சிலுவண்டை திரும்பி தொங்கிக் கொண்டு இருக்கிற இயேசுவை கவனித்து பாருங்கப்பா. அவரையே நோக்கி பாருங்கப்பா. இயேசுவை ஏமாத்தி விடாதிருங்கள். தேவனை ஏமாத்தி விடாதிருங்கள். அவர் செய்த தியாகத்துக்கு மாறாக அவரை ஏமாத்தி விடாதிருங்கள். நான் தேவனுக்காய் அதை செய்வேன், தேவனுக்காய் இதை செய்வேன், தேவனுக்காய் ஓடுவேன் என்று சொல்லி அவரை ஏமாத்தி விடாதிருங்கள். அவர் மாத்திரம் சிலுவையிலே தொங்கி இருக்காவிட்டால் இன்றைக்கு நானும் நீயும் தேவ சமூகத்தில் இல்லை. அவரை ஆராதிக்க முடியாது. என் பாவத்திற்கு அவர் விமர்சனம் கொடுத்திருக்க முடியாது. மத்தேயு 27 அதிகாரம் 45 வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 27:45.
6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாவா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர் ஆண்டவரே? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை கைவிட்ட அந்த சொற்ப நேரத்தில் அவரதை விளங்கி அவர் புலம்புகிறது என்ன தெரியுமா? அவரை சுட்டி இருக்கிறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, அந்தகாரம் சூழ்ந்திருக்கிறது, சோதனை சூழ்ந்திருக்கிறது, வேதனை சூழ்ந்திருக்கிறது, கண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. பாடுகள் முழுவதிலும் பிதாவை பார்த்து நடந்த குமாரன் சொற்ப நேரத்தில் அவரை பார்க்க முடியாமல் போனவுடனே அவர் கூப்பிடுகிற சத்தம் என்ன தெரியுமா? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் ஐயா? பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர்? இன்றைக்கு உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் கைவிடுகிற பொழுது தாங்க முடியாத காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து சிலுவையிலே தொங்குகிற பொழுது அவருடைய நம்பிக்கையாய் இருந்த ஒரேவானவர் அவர் கைவிட்டார். அவர் புலம்புகிறார், அவர் களம் புலம்புகிறார், சிலுவையிலே தொங்கி புலம்புகிறார். பிதாவை ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? உன்னை கைவிடுகிற பொழுது நீ புலம்புகிறது உனக்கு தெரிகிறது அல்லவா? நீ வேதனை கூடாக போகிற பொழுது நீ விடுகிற கண்ணீர்கள் உனக்கு தெரிகிறது அல்லவா? இதே வண்ணத்தில் கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய நம்பிக்கை எல்லாம் பிதா மீது இருந்தது, அவருடைய நம்பிக்கை எல்லாம் தேவன் மீது இருந்தது. ஆனால் ஆனால் சொற்ப நொடியிலேயோ அவைகள் துண்டிக்கப்பட்டது. அவர் மீது கொட்டப்பட்ட பாவங்கள் எல்லாம் என் நிமித்தம் உன் நிமித்தமாக கொட்டப்பட்டவைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். இயேசு ஏதோ தனக்கா வேண்டி சிலுவையில் வந்து தொங்கவில்லை. இயேசு சிலுவையிலே தொங்கியதின் மிக முக்கிய காரணம் நான் நீ என்பதை மறந்து விடாதிருங்கள். இன்னைக்கு அநேகர் நாம் என்ன நினைத்து வாழுகிறோம்? நம்மிடத்தில் பாவம் இல்லாதவர்களை போல் நாம் நின்று கொள்ளுகிறோம். ஆனால் கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டதின் மிக முக்கிய நோக்கம் என்னுடைய பாவங்கள் என்பதை மறந்து விடாதிருங்க. சிலுவையண்டை திரும்புங்கள், சிலுவையண்டை திரும்புங்கள். இயேசு தொங்கிக் கொண்டு இருக்கிற அந்த சிலுவையண்டை திரும்பி அவரை நோக்கி பாருங்கள். பிதாவே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி புலம்புகிற சத்தம். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்கள், 45-46.
ஆறாம் மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாவா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா?
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் ஐயா? உம் சித்தத்தை செய்ய வந்தேன் அல்லவா, உம் விருப்பத்தை செய்ய வந்தேன் அல்லவா, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை கைவிட்டீர் ஐயா? சூரியன் எப்பொழுதும் உதித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அந்த சூரிய கதிர்கள் எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சில வேளைகளிலே ஒரு சம்பவம் நடக்கிறது, என்ன தெரியுமா? அந்த முகில்கள் சூரியனுக்கு முன்பாக வருகிற பொழுது அந்த கதிர்களை அது மறைத்துவிடும். அந்த கதிர்களை அது மறைக்கிறபடினா நாம் ஒருபோதும் நினைத்துவிடக் கூடாது சூரியன் உதிக்கவில்லை என்று சொல்லி. பிதாவானவர் பிதாவானவராகவே இருக்கிறார். ஆனால் பாவங்கள் அந்த முகில் நம்மளை மூடுகிற பொழுது பிதாவானவர் நம்மளை பார்க்க முடியாமல் போகிறது. அதுவே சிலுவையில் நடந்ததே ஒழிய வேறு எதுவும் நடக்கவில்லை. பாருங்கள், என் நிமித்தம் உன் நிமித்தம் அல்லாவிட்டால் நான் செய்த நீ செய்த பாவங்கள் கிறிஸ்துவின் மீது கொட்டப்படுகிற பொழுது பிதாவாகிய தேவன் அவர் கண்ணை மூடினார் என்பதை மறந்துவிடக்கூடாது, மூடினார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகையினாலே கிறிஸ்து சிலுவையில் இறந்து கதறுகிறார், என் தேவனே, ஏனப்பா என்னை கையவிட்டீர்? ஏனப்பா என் வேதம் சொல்லுகிறது, தேவன் பாவத்தை பார்க்க கூடாத ஒரு சுத்த கண்ணரா? அவர் பார்க்க மாட்டார். அவருடைய குமாரன் தான், சிலுவையில் தொங்குவது இயேசுதான். ஆனாலும் ஒருவர் பாடினார், என்ன தெரியுமா? பாவங்கள் செய்தது நான் அல்லவோ, பாடுகள் பட்டது நீர் அல்லவோ உண்டு சொல்லியா. இன்றைக்கு நானும் நீயும் சிலுவையிலே தொங்க கூடாதது என்றதன் அடிப்படையிலேயே இயேசுவானவர் தொங்கினார். யோவான் ஸ்தானன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவரே என்று சொன்னார். இவர்தான் அவர். பாவத்தை, என்னுடைய பாவத்தை, உன்னுடைய பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற பிரதான ஆண்டு இதுதான். இந்த பெரிய வெள்ளி அண்டி தயவு செய்து சிலுவை அண்டை அணுங்க, சிலுவையை நோக்கி பாருங்கள். ஆண்டவர், என்னுடைய பாவத்திற்காக நீ தொங்கினீரப்பா, எனக்கா வண்டி இல்லையா நீ சிலுவையிலே தொங்கினீர். வேற யாரும் தொங்கல்ல ஆண்டவர, வேற யாரும் சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தல்லப்பா, வேற யாரும் நீர் பட்டது போல எனக்கா வண்டி ஒருவரும் பாடுபடல ஆண்டவர, நீர்தான் எனக்கு பாடுபட்டீரப்பா. சமாதானம் இல்லாத இருந்த பொழுது, வேதனையோடு இருந்த பொழுது, துன்பத்தோடு இருந்த பொழுது, துயரத்தோடு இருந்த பொழுது, கண்ணீரோடு இருந்த பொழுது, நீர்தான் எனக்கு பாடாய் மாறினீர் ஆண்டவர. எல்லாம் நீர் எனக்கு ஆயுசு வந்து கொண்டீரியப்பா என்று சொல்லி அவர் பக்கம் திரும்புங்கப்பா, அவரை நோக்கி பாருங்க. நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் நம்பிக்கை. பாவங்கள் செய்தது நான் தான் ஆண்டவர, ஆனால் சிலுவையிலே தொங்கியது நீர் என்று சொல்லி சொல்லுங்க அவரை பார்த்து. உங்களுக்கு தெரியுமா, அவருடைய சிரசின் மேலே முள் முகுடி வைத்து கோலினால் அடித்தார்களாம், அவரை கோலினால் அடித்தார்களாம், அவைகள் தலை அவருடைய இமைகள் எல்லாவற்றையும் புட்டுக்கொண்டு உள்ளுக்கு இறங்குகிற பொழுது சிரசில் இருந்து ரத்தம் ஓடியது என்று சொல்லி வர்ணிக்கிறார்கள். அதனாலே தான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவரை பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இருந்ததில்லை, அவரை பார்க்க முடியவில்லை. ஒருவர் எப்படி வர்ணிக்கிறார்? அவர் அழகிலே சௌந்தர்யமானவர் என்று சொல்லி வர்ணிக்கிறார். இன்னும் ஒருவர் எப்படி வர்ணிக்கிறார்? அவரை பார்க்கக்கூடிய ரூபம் அவருக்கு இருந்ததில்லை என்று சொல்லி வர்ணிக்கிறார். காரணம் யார் தெரியுமா? நீயும் நானும் இன்று அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையிலே அப்படியானாரப்பா. அவருடைய முதுகு உழுத நிலத்தை போல் ஆயிட்டுதான். சவுக்கினால் அவர்களை அடிக்கிற பொழுது அவருடைய முதுகு அது பிந்து பிந்து வரும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்த அதை ஆராய்ந்து ஆராய்ந்து எழுதுகிற பொழுது ஒரு அடி தாங்க முடியாத நாம், நமக்காய் அவர் சிலுவையிலே அடிபட்டார், நமக்காய் சிலுவையிலே அவர் மாண்டார், நமக்காய் சிலுவையிலே அவர் சவுக்கல் நாளே அவர் வாதிக்கப்பட்டார். அவர் சிலுவையிலே தொங்குகிற பொழுது அவருக்கு பேசக்கூடிய ஒரு பலன் அவருக்கு இருக்கல பாருங்க. நம்ம எல்லாம் தைரியமாய் பேசிக் கொள்ளுகிறோம், தைரியமாய் ஆராய்ந்து கொள்ளுகிறோம், ஆனால் அவர் வாய் வேதம் சொல்லுகிறது அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டை போல வாய் மூடிட்டு போனார் பாருங்க. சிலுவையிலிருந்து என்ன சொல்றா தெரியுமா? பிதாவே ஏப்பா என்ன கைய விட்டீர். கைவிடு விடைப்படுகிற நிலைமையை போல ஒரு நிலைமை இருக்காது பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தின் நாட்கள்ல ஏற்படுத்தின 12 பேர்ல ஒருவர் இயேசுவை காட்டி கொடுத்து விட்டார். மிகுதியானவர்கள் எங்கு எப்படின் ஓடிவிட்டார்கள். அதுக்கு ஒடுத்த பிரதான சீசன்ல ஒருத்த அவந்துச்சுன்னா இயேசுவே தெரியாதுன்னு சொல்லி மறுதளிச்சிட்டான். இப்பொழுது கிறிஸ்துவருடைய நம்பிக்கை எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? பிதாவானவர், பிதாவானவர் அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆனால் என்னுடைய உன்னுடைய பாவங்கள் அவர் மீது கொட்டப்பட்ட உடனே அவரும் முகத்தை திருப்பிக் கொண்டார், முகத்தை திருப்பிக் கொண்டார். அவர் புலம்புகிறார், ஏன் என்னை கைவிட்டிருப்பா, ஏன் என்னை கைவிட்டேன், ஏன் என்னை. சிலுவையை திரும்புங்க, அவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்மை விட்டு ஓடமாட்டேப்பா. ஆண்டவரே, நான் உம்மண்டையே இருப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம் தாகத்தை நான் தீர்ப்பேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு பின்பாக நான் வருவேன். ஆண்டவரே, ஆண்டவரே உம் சித்தத்தை, ஆண்டவரே நீர் பிதாவின் சித்தத்தை செய்தது போல நான் உம் சித்தத்தை செய்வேன் என்று சொல்லி இந்த நாளில் அவரண்டி திரும்புவீர்களா? அதுவே இந்த நாளுடைய பிரதான நோக்கம் என்பதை மறந்து விடாதிருங்க. அதுவே யோவான் 19:30 வாசிங்க.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி சளியை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
திருப்பி வாசிங்க.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி சளியை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார்.
அவர் சொன்னது எல்லாம் முடிந்தது. என்ன சொன்னா தெரியுமா? எல்லாம் முடிஞ்சதப்பா. என்னாண்டவர எல்லாம் முடிந்தது. என்னப்பா நான் வந்ததின் நோக்கம் முடிஞ்சது. தீர்க்க தரிசனத்தினால் எழுதப்பட்டவைகள் எல்லாவற்றையும் நான் சிலுவையில் நிறைவேற்றிவிட்டேன். வேத வாக்கியங்கள் நிறைவேற தக்கினவையாக நான் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே எல்லாம் முடிந்ததப்பா என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம்? ஆவியை ஒப்பு கொடுத்தாராம். ஆகையினாலே இயேசு சொன்ன வார்த்தையின் முக்கிய வார்த்தையில் இது உண்டாகும். என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன். நான் உங்களை இந்த நாளில் கேட்கிறது, இந்த சிலுவை பாட்டின் நாளில்லே, இந்த பெரிய பள்ளியின் நாளில்லே, உலகமெல்லாம் அமர்ந்திருக்கிற இந்த நாளிலே நான் கேட்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவன் என்னிடத்திலும் உன்னிடத்திலும் எதிர்பார்த்தவைகளை நாம் செய்து முடித்து விட்டோமா? இயேசு சிலுவையில இருந்து சொன்னார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, நானும் நீயும் அவருடைய சபையில இருந்து இன்னைக்கு சொல்ல முடியுமா? ஆண்டவரே நீ நினைத்தவைகளை நான் முடித்து விட்டேன், நீர் விரும்பின எல்லாவற்றையும் நாம் செய்தேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? இயேசு சிலுவையில தொங்கிக் கொண்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினா நாம் சபையிலே இருந்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியுமா? உங்களை ஆராய்ந்து பாருங்கப்பா, ஆராய்ந்து பாருங்க. கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக நின்றது போல நாமும் ஒரு நாள் பிதாவுக்கு முன்பாக நிற்க வேண்டிய நாள் வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்க. அங்கும் இங்கும் பார்த்து அதையும் இதையும் நோக்கி அதையும் இதையும் கண்டு அலைந்து திரிந்து பிதாவின் நோக்கத்தை கைவிட்டு விடாதிருங்கள். அவர் வந்த நோக்கத்தை மறந்து விடாதிருங்கள். ஐயா, நான் உனக்காய் சிலுவையிலே அடிக்கப்படவில்லை, நான் உனக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தவும் இல்லை. ரத்தம் சிந்தியது ஒரே ஒருவர், தொங்கியது ஒரே ஒருவர். அவருடைய சித்தத்தை செய்யுங்கள், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுங்கள். அவர் தனக்கென்று ஒரு சபையை உருவாக்கினார், அதன் ஊடாக தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடியுங்கள். கிறிஸ்து வரும் பொழுது நானும் சித்தத்தை செய்தேன் ஆண்டவரே. வேதத்தில் பல உவமைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் உவமைகளை சொல்லிவிட்டு அந்த உவமையின் ரகசியம் என்னவென்று சொன்னா, பிதாவின் சித்தம் எது? அவருடைய நோக்கத்தை செய்தி, அவருடைய விருப்பத்தை செய்தியா? இந்த சிலுவை பாட்டு நாள் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. வேற ஒன்றும் வேணாம், வேற ஒன்றும் வேணாம், வேற ஒன்றும் வேணாம். தேவனுடைய சித்தத்தை கிறிஸ்துவானவர் நிறைவேற்றினார். ஆனால் அந்த சித்தம் முழுவதும் பாடாகவே இருந்தது. அதையும் கிறிஸ்துவின் சித்தம், அதை விட அதுக்கு மேலாக அது பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தம் எதற்குள்ளே இருந்தது தெரியுமா? முழு முழு பாட்டுக்குள்ளே இருந்தது, வேதனைக்குள்ளே இருந்தது, கண்ணீருக்குள்ளே இருந்தது, மரணத்துக்குள்ளே இருந்தது, தள்ளப்பட்டு இருந்தது. அவையும் பிதாவின் சித்தம் என்பதை மறந்து விடாதிருங்க. இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த நாளை முன்னுக்கு வைத்திருக்கிறது. என்ன? இந்த வெள்ளியிலே கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காய், நீயும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காய். இன்னைக்கு கிறிஸ்து மாத்திரம் அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்காவிட்டால் உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. இன்னைக்கு எல்லாவற்றுக்கும் மறந்திருக்கிறது உலகத்தில், ஆனால் பாவத்திற்கு மாத்திரம் மறந்து கிடையாது, பாவத்திற்கு மாத்திரம் மறந்து கிடையாது. அதனாலே தான் இன்றைக்கு சமயங்கள் என்ன செய்கிறது, பலியிடுகிறார்கள், பலியிடுகிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது, அவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தெரியுமா, தெரியுமா, வேதங்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்லையா. தெய்வம் அவருடைய ரத்தத்தை சிந்தினால்தான் பாவ மன்னிப்பு உண்டாகுமா. பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இந்த பூமியிலே அவர் 33 வருஷம் வாழ்ந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி என்னையும் உன்னையும் மீட்டு கொண்டு வந்ததே இந்த பெரிய வெள்ளியாகும். இந்த பெரிய வெள்ளி அண்டு வெளியில மீசி கூட சத்தமாக போடக்கூடாது. இந்த தேசத்தினுடைய சட்டம் அது, இது எல்லாருக்கும் தெரியறதில்ல. இந்த சட்டம் சொன்ன மீசி கூட நீ சத்தமாக போடக்கூடாது. இன்னைக்கு எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்று சொல்ல முடியுமா, பிதாவே நீர் என்னிடத்தில் எதிர்பார்த்தவைகள் எல்லாம் நான் முடித்து விட்டேன், நீ சொன்னதை எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன், என் வாழ்வு உமக்கு முன்பாக இருக்கிறது, இந்த ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன் ஆண்டவரே. அப்போஸ்தலன் பவுல் என்ன தெரியுமா சொன்னார், நல்ல ஓட்டத்தை ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக ஒரு கிரீடத்தை நீர் வைத்திருக்கிறீர்கள். ஆகையினாலே இந்த நாளில் தயவு செய்து சிலுவேண்டை திரும்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் உம்முடைய தாகத்தை தீர்க்க கடந்து செல்ல எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு அநேகர் அநேகர் நான் கிறிஸ்துவுக்காய் அது செய்வேன் இது செய்வேன் என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் மறந்து விட்டோம். கிறிஸ்துவுக்காய் புறப்பட்டு செல்லுவேன் என்று சொல்லி மறந்து விட்டோம். கிறிஸ்துவுக்காய் நான் எப்படி இப்படி செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் மறந்து விட்டோம். இந்த சிலுவை பாட்டு நாள்ல என் ஆண்டவர் உன்னை கேட்கிறது என்ன தெரியுமா, என் தாகத்தை நீ தீர்ப்பாயா, என் தாகத்தை நீ தீர்ப்பாயா, என் தாகத்தை நீ தீர்ப்பாயா. என்னுடைய உன்னுடைய பாவங்கள் அவர் மீது விழுந்தபடியினால் பிதாவானவர் அவரை பார்க்க முடியாமல் போய்விட்டது, பார்க்க முடியாமல் போய்விட்டது. ஆண்டவரே இனிமேல் நான் ஒரு பாவமும் செய்ய மாட்டேப்பா, ஒரு பாவமும் நான் செய்யக்கூடாது, உண்மை நான் பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் முடிவெடுப்பாயா. திரும்பவும் 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 நீ பாவத்தை செய்தால் தேவன் அவருடைய முகத்தை திருப்பி விடுவார், அவரை நீ பார்க்க முடியாமல் போய்விடும். ஞானஸ்தானம் எடுத்து தேவ புள்ளி என்று சொல்லி பைபிளையும் தூக்கி கொண்டு சபைக்கு வந்து போய் நீ திரும்பவும் பாவம் செய்தால் தேவன் தன்னுடைய முகத்தை உன் பக்கம் இருந்து திருப்பி விடுவார், திருப்பி விடுவார். இயேசு சொன்னார் என்ன தெரியுமா, எல்லாம் முடிந்தது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது, பிதாவின் சித்தம் முடிந்தது, எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய ஆவியை பிதாவிடத்து கரத்தில் கொடுத்தாராம். இன்றைக்கு நீ நானும் தேவ சமூகத்தில் என்று சொல்ல முடியும், ஆண்டவரே உம் சித்தத்தை செய்து விட்டேன், உம் ஓட்டத்தை ஓடிவிட்டேன், நீ விரும்பினதை முடித்து விட்டேன், ஆண்டவரே இதோ என்னுடைய ஆவி, இதோ என்னுடைய ஆத்மா, சரீர், ஆண்டவரே உன்னுடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா, இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா.
அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, அன்னைக்கும் கரங்களிலே ஆணிகளால் சுவாமி நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா.
இந்த பெரிய வெள்ளி அண்டு கேட்கிற செய்திகளை ஏதோ மனதுருக்கத்தோடு கேட்டு இந்த இடத்தில் விட்டுவிட்டு போயிடாதீங்க. தயவு செய்து கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்புங்க, சிலுவையை நோக்கி பாருங்க. அவர் எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் அவர் மரித்தார், எனக்காய் அவர் பாடுபட்டார், எனக்காய் முகங்கள் அவருடைய பார்க்கக்கூடிய ரூபம் இல்லாமல் போனதே, எனக்காய்
அவர் கொல்லப்பட்டார் என்பதை நினைத்து ஆண்டவரே உம் தாகத்தை நான் தீர்ப்பேன் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய தாகத்தை நான் தீர்த்துப்படுவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடுங்கள். என் நல்ல ஆண்டவரே, இந்த பாட்டு வார்த்தைகளிலே கட்டாவே என் வாழ்க்கை திருப்ப எனக்கு உதவி செய்யுங்க. உம் தாகத்தை தீர்க்கிற ஒரு மனுஷியாய் ஒரு மனுஷனாய் என்னை மாட்டுங்கப்பா. மற்றவருடைய விருப்பங்கள் அல்ல கர்த்தாவே, உம்முடைய விருப்பத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நீர் பிதாவின் சித்தத்தை செய்கிற பொழுது எல்லாம் சோதனையாகவே இருந்தது, துன்பமாகவே இருந்தது, துயரமாகவே இருந்தது, வேதனையாகவே இருந்தது. உம்முடைய மரணமும் பிதாவின் சித்தத்தில் ஒன்று என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆண்டவரே நாமும் வேதனை துன்பம் துயரத்தின் மத்தியிலையும் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யப்பா. நீ சொன்னவைகளை செய்து முடித்து விட்டும் சமூகத்தில் வந்து நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க. அப்போஸ்தலனாய பவுல் சொன்னது போல நல்ல ஓட்டத்தை ஓடி முடித்தேன், இடையில் நான் நின்று விடாதபடி, இடையில் ஓட்டத்தை நிறுத்தி விடாதபடி, உம்மை நாம் துக்கப்படுத்தி விடாதபடி, வேதனையும் துன்பமும் கண்ணீரின் மத்தியிலே உம்மை பின்னடங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. அநேகர் உம்மை காரி துப்பினார்கள் ஆண்டவரே, கன்னத்தில் அறைந்தார்கள் ஆண்டவரே, ஆனாலும் சித்தத்தை விட்டு விலகவில்லையே ஆண்டவரே. அநேகர் உங்களை நோக்கி இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்களே, இவர் இவர் தேவனுக்கு விரோதமானவர் என்று சொன்னார்களே, இவர் தேவ தூஷணத்தை சொல்லுகிறார் என்று சொன்னார்களே, ஆனாலும் நீ பிதாவின் சித்தத்தை விட்டு விலகவில்லையே. எங்களை எப்படி சொன்னாலும், எங்களை எப்படி துன்பப்படுத்தினாலும், உம் சித்தத்தை விட்டு நாம் விலகாதிருக்க இந்த நாள்ல எனக்கு பலந்தாங்கப்பா, எனக்கு பலந்தாங்க ஆண்டவரே, எனக்கு பலந்தாங்கப்பா. எல்லாம் முடிந்தது. பிதா ஒருபோதும் என்னை பார்க்காத படிக்கு, என் வாழ்விலே நான் எதையும் செய்து விடாத படிக்கு ஆண்டவரே இந்த நாள்ல ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்வுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன், ஞானஸ்தானம் எடுத்து விட்டேன் ஐயா, வேதத்தை கையிலே சுமந்து கொண்டு தெரிகிறேன் ஆண்டவரே, அனுதினமும் ஆராதனைக்கு வந்து போகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத ஒன்றையும் நான் செய்து விடாதபடி, நீர் என்னை பார்க்காதபடி, உம்முடைய முகத்தை திருப்பி விடாதபடி, பாவங்கள் என் மீது இருந்து விடாதபடி என்னை பாரும் ஆண்டவரே, என்னை பாருங்கப்பா. எங்கள் எல்லாரையும் சமூத்து நாங்களும் படைக்கிறோம். நீர் வருகிற பொழுது கத்தாவே சபையிலே நாட்டப்பட்ட மரங்களாய், கனி கொடுக்கிற மரங்களாய், சபையிலே ஆண்டவரே முடிபரியந்தம் நிலை நீக்கிற மரங்களாய் நின்று நீர் வருகிற பொழுது நாங்கள் கனி கொடுத்து உம்மன்றி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் பாதத்தை நாங்களும் படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆண்டவர் இயேசு சிலுவையில் சொன்ன அந்த கடைசி வார்த்தையை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 46 வசனத்தை நாம் வாசித்து கேட்போம்.
இயேசுவே, பிதாவே, உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
திருமுருகப்பட்டீங்க.
இயேசுவே, பிதாவே, உம்முடைய கைகளிலே நாவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
சோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன கடைசி வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே 6 வார்த்தைகளை நாம் பார்த்திருக்கிறோம். இது கடைசி வார்த்தை. சோ இயேசுவை ரோம போர்ச்சியர்கள் சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள். என்ன கேள்வி? மனுஷன் இறைவனை கொல்ல முடியுமா? இயேசு கிறிஸ்து இறைவன், தெய்வம், தேவனுடைய குமார், பாவிசத்திலும் வழிபட்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து, தெய்வம், இறைவன், தேவனுடைய குமார், சோ மனிதன் இறைவனை கொல்ல முடியுமா? ரோம போர்ச்சேகர்கள் இயேசுவை செலுவையிலே அறைந்து கொண்டார்கள். சோ இங்க வசனம் சொல்றது, பிதாவே உம்முடைய கைகளில் என்ற ஆவியை ஒப்புவிக்க சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்ல போனால், இயேசுவை ரோம சேவர்கள் செலுவையிலே அறைந்து கொண்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தம்பை செலுவையிலே அறைந்து கொள்வதற்கு தம்பை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார் என்பதுவே சத்தியமா. ஏற்கனவே நீங்கள் இயேசுடைய ஊழியத்திலே பார்க்கும் பொழுது சிச்சில இடங்களிலே இயேசுவை கல்லறிந்து கொலை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார். அந்த இடங்கள் எல்லாம் இயேசு மறைந்து போற என்று எழுதப்பட்டு, ஏனென்றால் அது அவருடைய நேரம் அல்ல. இப்போ நேரம் வந்தாயிட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து மறைந்து போகவில்லை. இதை குறித்து சொல்லும் பொழுது ஒரு காரியம் ஞாபகம் வருகிறது. ஒருவேளை என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் படி, என்னுடைய நம்பிக்கையின்படி, இயேசுடைய சீசனாக இருந்த யூதாஸ் 30 வெள்ளி காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்தாள் சொல்லி நாம் அறிவோம், வாசிக்கிறோம். இப்ப நான் என்ன நம்புறேன்டா, ஒருவேளை நினைந்திருப்பா, இயேசுவை இவங்க கைது செய்து கொண்டு போனாலும் அவர் மறைந்து போக கூடும் என்று சொல்லி அவர் நினைத்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஆகவேதான் இயேசுவை 30 வெள்ளி காசுக்கு அவர் காட்டி கொடுத்தார். ஆனால் அவர் நினைத்த மாதிரி நடக்காதபடி, இயேசு கொலை செய்யப்படுவதற்கு பிலாத்துவினாலே ஒப்புக் கொடுக்கப்பட்டதை அறிந்தபோது அவர் தன் மனசாட்சியிலே குத்துண்டவனாய் என்ன செய்தார், அந்த 30 வெள்ளி காசை கொண்டு வந்து எந்த ஆசனத்தில் வாங்கினாரோ அவர்களுக்கு முன்பாக ஆலயத்தில் கொண்டு வந்து, இதோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன். அவருடைய மனசாட்சி அவனை வாதித்திருக்கு பாருங்க, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி அவரோட மனசாட்சி அவரை வாட்டியிருக்கு. எந்த அளவுக்கு அவரை பாதித்திருக்குன்னு சொல்லி சொன்னால், அவர் தற்கொலை செய்து நாண்டு கொண்டு செத்து போகிற அளவுக்கு ஒருவரும் அவனை கொலை செய்யல. ஆனால் குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து உடனே என்று தன் மனசாட்சியிலே வாதிக்கப்பட்டவன் நிம்மதியாக இருக்க முடியல பாருங்க. என்னை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் அவன் நிம்மதியாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அவருடைய மனசாட்சி அவனை குற்றப்படுத்தாம இருக்கு. ஒரு மனிதன் உலகத்தில் இருக்கிறவங்களை தான் விடுங்க, ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்கு முன்பாக நிம்மதியாக சமாதானமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நம்முடைய மனசாட்சியைப்படுத்தக்கூடாது. நம்ம மனசாட்சியை அறிய முடியாது, நம்முடைய மனசாட்சியை மற்றவர்கள் அறிய முடியாது, மற்றவர்கள் தெரிய முடியாது. நமக்கு மாத்திரம்தான் நம்முடைய மனசாட்சி தெரியும், பிசாசுக்கு அது தெரியாது. ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய மனசாட்சியை அறிவார். இங்கே ஒரு மனிதன் தன் மனசாட்சியினாலே குத்தப்பட்டு, யூதாசு தன் மனசாட்சியினாலே வேதனைப்பட்டு அவன் என்ன செஞ்சிருக்கிறான், தன்னைத்தானே கொலை செய்கிற அளவுக்கு அவன் தன் மனசாட்சியினால் வாதிக்கப்பட்டு அவன் டாண்டு கொண்டு செத்தார் சொல்லி நான் பார்க்கிறோம். என் கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பெரிய மொழி தியானத்திலே ஒரு காரியத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் குற்றமற்ற மனசாட்சி உள்ளவளாக இருக்கணும். நம்முடைய மனசாட்சி நம்மை பாதிக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருக்குமாக இருந்தால் அதை நாம் சரி செய்ய நாம் பிரயாசப்படணும். அது எண்ணத்தினாலே உண்டானது, ஏன் அப்படி வந்தது, ஏன் என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்த என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து தெரிந்து அதை நாம் சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் என்பதை சத்தியத்தின்படி நான் சொல்றேன். ஆகவே யூதாஸ் தன் மனசாட்சியினாலே பாதிக்கப்பட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான. ஆண்டவர் யோவான் 8 அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசுக்கு முன்பாக ஒரு பெண்ணை பாவத்திலே கையும் மையுமாக பிடித்து கொண்டு வந்த போது, பெரியோர் தொடங்கி சிறியோர் வரைக்கும் கல்லுகளை கையில வைத்துக் கொண்டும் பல்லையும் கடித்துக் கொண்டு யாரு கல்லை முந்தி எறிதல் சொல்லி நிற்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்துட்டு சொன்னாரு, முதலிலே உங்களுக்கு பாவம் இல்லாத அவள் மேலே கல்லறியுக்கள் சொன்ன உடனே அங்கு வசனம் சொல்றது, தங்கள் மனசாட்சியினாலே அவர்கள் குத்தப்பட்டு
அவர் ஒருவர் பின் ஒருவராக இருந்த இடம் விட்டு போய்விட்டார் சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, தேவோட பிள்ளைகளாகி நாம் எப்பொழுதும் நம்முடைய மனசாட்சியை கர்த்தருக்குள்ள சுத்தமாக வைத்திருப்போம். ஆண்டவருடைய நாமத்தை பயமுண்டு. ஆகவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொன்றார்கள், சத்தியம். இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டும், அது சத்தியம். அவர் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள், உண்மைதான். ஆனால் ஒரு சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தம்மை சிலுவையில் அறைந்து கொள்வதற்கு அவர்களுக்கு தம்மை ஒப்புக் கொடுத்தார் என்பது அதைவிட மிகப்பெரிய சத்தியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 10:17 நீங்க பார்ப்பீங்களா இருந்தால், அங்கு இயேசு சொல்றாரு, என் ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்றார். ஆகவே ஏனென்றால் இயேசு என்ன சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் நானே உயிரும் உயிர்ப்புமாக இருக்கிறேன் சொல்லப்படுறது. எனக்கு அது, அதாவது உயிரும் உயிர்ப்பும், அதாவது ஜீவன் என்றால் உயிர் என்று அர்த்தமாகும். ஆகவே இயேசு கிறிஸ்து நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் வாழுவான், மறித்தாலும் பிழைப்பான். ஆகவே இயேசு கிறிஸ்துதான் உயிர், இயேசு கிறிஸ்துதான் ஜீவன். ஆகவே ஆண்டவர் இயேசுவை மனிதனால கொல்லவே முடியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை கொலை செய்வதற்கு அவர்களுக்கு தன்னை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார். ஏனென்றால் நம்மை காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த மனுஷனை மரணத்தினாலே மீட்பதற்காக, மரண பயத்தில் இருக்கிற மனுஷனை மரணத்தினாலே மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டி இருந்தது. ஆகவேதான் 53 இயேசாலே வாசிக்கிறோம், அவர்களுடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து கொண்டார்கள். ஆகவே அவர் தன்னை கொலை செய்வதற்கு மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார். அப்படி அவர் சிலுவையில் தம்மை ஒப்புக் கொடுக்கவில்லையானால் இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு இடமே இல்லை. ஆகவே நாம் வாழுவதற்காக, நாம் ஜீவிப்பதற்காக, நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக, நாம் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்பதற்காக, தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து ரோம போலீசர்கள் தன்னை கொலை செய்வதற்கு மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கு சொன்ன கடைசி வார்த்தை, உங்களுடைய கைகளிலே என் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்தார். இங்க ஒரு காரியத்தை நான் யோசிக்கிறேன், பல காரியங்கள் சிலுவை குறித்து நாம் பார்க்கலாம், ஆனால் நமக்கு நேரம் போதாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து கல்லறையிலே வைக்கப்பட்டாயிற்று. இங்க ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீசர்கள் ஒருத்தன் கெட்டு போயிட்டார், மிச்சம் 11 பேரும் பயத்தினால ஓடி போய் வீட்டை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க, வழியில வரையில். ஏன் தெரியுமோ, இயேசுவை சிலுவையில் அறைந்து கொண்டுட்டாங்க, அவரை பின்பற்றின நமக்கு என்ன நடக்குமோ தெரியாது. ஆகவே பயத்திலே வீட்டை பூட்டிட்டு உள்ள இருந்திருக்காங்க. ஆகவேதான் வீடு பூட்டி இருந்த, பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே இருந்த சீசர்களை பார்த்துதான் உயிர்த்தெழுந்த இயேசுன்னார் உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் பயத்தோடும் பீதியோடும் அவர்கள் இருந்தபடியால் இயேசு அங்கே பிரவேசித்து அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, முதல் வசனம், உங்களுக்கு சமாதானம் சொன்னார். நான் நீங்க சொல்ல வர என்னவென்றால், இங்க கவனிங்க, இயேசுவை பின்பற்றின சீசர்கள் எல்லாம் இயேசுடைய சரீரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்குது, மரித்த இயேசுடைய சரீரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்குது. அந்த சரீரம் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை பின்பற்ற சீசர்கள் எல்லாம் அறைய போட்டியில் இருக்கிறாங்க. ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமோ, இயேசுவுக்கு அந்தரங்க சீசராக இருந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும், இரவில் வந்த நிக்கோதேமும், அதாவது ரெண்டு பேரும் மறைமுக சீசனாக இருந்திருக்கிறாங்க. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பும், யோவான் 3 சொல்லப்பட்டிருக்கிற சனகரியம் சங்கத்தில் இருந்த நிக்கோதேமும் இயேசுவுக்கு மறைமுக சீசனாக இருந்திருக்கிறார். ஆனால் வெளிப்படையாக இயேசுவை பின்பற்ற சீசர்கள் வீட்டு பூட்டிட்டு உள்ளே இருக்கிறாங்க. இயேசுட சரீரம் சிலுவையில் தொங்கி இருக்குது, தொங்கி கொண்டிருக்குது, இறக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. ஏண்டா, பயத்தில் எல்லாரும் போயிட்டாங்க, யூதருக்கு பயந்ததுனால். ஆனால் மறைமுகமாக இருந்த ரெண்டு இந்த சீசர்களும் வெளிப்படையாக வந்து, வேத சொல்றது, யோசேப்பு துணிந்து போய் பிலாத்துடத்தில் போய் ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தை கேட்டான்னு சொல்லப்படுது. இவங்க ரெண்டு பேரும் தான் இயேசுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணார்கள். நான் என்ன சொல்லுவான்னு சொன்னால், அந்த ரகசிய சீசர்களுக்கு இருந்த அந்த துணிச்சல் நமக்கும் இருக்கணும் பாருங்க. ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்வதற்கு வெளிப்படையாக இயேசுவை பின்பற்ற சீசர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மறைமுகமாக இருந்த ரெண்டு சீசர்களும் தான் இயேசுடைய சரீரத்தை பிலாத்திடத்துல போய் கேட்டு அதை இறக்கி கொண்டு அடக்கம் பண்ணாங்க. ஒண்ணு தெரியுமா, ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தை போய் பிலாத்தோட கேட்கறதுக்கு ஒரு துணிச்சல் வேண்டும். ஏன் தெரியுமோ, இயேசுவை சிலுவையில கொண்டாயிட்டா இல்லையா. இதற்கு காரணமாறு யூதர்களும் ஆசாரியரும் வேதபாரர்களும் அப்ப இயேசுடைய சரீரத்தை போய் இறக்கினா இறக்கி கொண்டு அடக்க முடினால் யூதர்களால தங்களுக்கு ஏதாவது நெருக்கடி பிரச்சனைகள் வரும் என்பது உண்மை. ஆனாலும் துணிந்து போய் ஆண்டவர் இயேசுடைய சரீரத்தை அவன் கேட்டு அதை கொண்டு அடக்கம் பண்ண சொன்ன பாக்குறோம். என் கரிபான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசுடைய சரீரம் சிலுவையில இல்லை. ஆண்டவர் இயேசு நமக்காக ஒரு தடவை பரித்திருக்கிறாரு, நம் பாவத்துக்காக ஒரு தடவை பரித்தாரு. இனிமேல் அவர் இந்த உலகத்தில் வரும்பொழுது மனுஷனாக அல்ல இறைவனாக இந்த உலகத்துக்கு வருவார். இயேசு முதற் தடவை வரும்பொழுது மனிதனாக வந்தார். இந்த உலகத்தில் நமக்காக பாடுபடுவதற்காக மனிதனாக வந்தார். ஆகவேதான் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வறுமையாக்கி, இன்னொருவர் அவரை வறுமையாக்க இல்ல, நமக்காக தன்னைத்தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டது. ஏனென்றால் நம்மை வாழ வைப்பதற்காக ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தினார். ஆகவே இந்த கிறிஸ்தவத்துல மாத்திரம்தான் பாவத்துக்கு பிரயாச்சத்தை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று வேற வேதங்களும் சொல்றதை நாம் அறிவோமே. வேற மதங்களிலிருந்து வந்தவர்களுக்கும் இது குறித்து தெரியுமே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்பது வெளிப்படையான உண்மை சத்தியமாகும். அப்படியானால் மனுஷனுடைய பாவத்துக்காக, மனுஷனுடைய பாவ விமோசனத்துக்காக உலகத்துல மனுஷனாக வந்து ரத்தம் சிந்தின ஒரே ஒரு இறைவன் தேடி 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 பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து தவிர ஒருவரை நாம பார்க்கவே முடியாது. எனக்கு அறிமானவர்களே, மனுஷனுடைய பாவத்துக்காக, ஏன் என்னுடைய உன்னுடைய ஒவ்வொருவருடைய பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினாரு. இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்குது. இது நீக்க ஆண்டவர் இயேசு சிலுவையில தொங்குறதுக்கு முன்பாகவும் சிலுவையில தொங்கும் போதும் சரீர பிரகாரமாகவும் அவர் வேதனைப்பட்டார்கள். மட்டுமல்ல அவர் உளவியல் ரீதியாக உடலியல் ரீதியாகவும் அவர் வேதனைப்பட்டார். உளவியல் ரீதியாகவும் வேதனைப்பட்டார், அதாவது பிசிக்கலாகவும் அவர் வேதனைப்பட்டார், மென்டலியாகவும் அவர் வேதனைப்பட்டார். அவர் மென்டலியாக வேதனைப்பட்ட படியால் தான் அவர் பாடுபடுறதுக்கு முன்பே அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து ரத்தம் நிலத்தில பெருந்துடிகளாக விழுந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இன்னும் இயேசு பாடுபட இல்லை, இன்னும் இயேசுடைய சரீரத்தில் காயங்கள் ஏற்படவில்லை. ஆனால் அவர் தான் படப்போகிற பாடுகளை அவர் கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபம் பண்ணும் பொழுது படப்போற பாடுகளை நினைக்கும் பொழுது அந்த நினைவுகளினாலே ஏற்பட்ட அந்த வேதனை உளவியல் ரீதியாக மனோ ரீதியாக மென்டலியாக அவரை அஃபெக்ட் பண்ணபடியினால் அவரை வேதனைப்படுத்தினபடியால் காயப்படாமலே அவருடைய இரத்த நாளங்கள் அந்த வேதனையால வெடித்து ரத்தம் நிலத்தில் கொட்டியிருக்கு. சோ அது மாத்திரமல்ல, இயேசுவை சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக போனவர்கள் எல்லாம் அவரை பார்த்து பரிகாசம் பண்ணினு சொல்லப்படுது. நீ தேவன குமாரனானால் இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிப்போம். இவன் தன்னை தேவனுடைய குமார்னு சொல்லி சொன்னானே, தன்னைத்தானே விடுதலையாக்க வழியில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கான்னு சொல்லாம் ஆண்டவர் இயேசுவை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அறிமான தேவடைய பிள்ளைகளே, இதையெல்லாம் அவர் சகித்தார். ஆகவேதான் எபிரேயர் நிருபத்தில் சொல்லப்படுது, விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நமக்கும் எத்தனையோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படுறதுதான். அது ரட்சிக்கப்பட்டவர்களாக பேசப்படலாம், ரட்சிக்கப்படாதவர்களால சொல்லப்படலாம். ஆனா என்ன வார்த்தைகளை எவர் தான் சொன்னாலும் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், விபரீதங்களை சகித்த இயேசுவை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக இருந்தும் பாவமற்றவராக இருந்தும் பழுதற்றவராக இருந்தும் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து என்ன சொல்றார்கள், நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இறங்கிவான்னு சொல்லி எல்லோரும் அவரை பார்த்து பரிகாசம் பண்ணிறான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவையில கனிமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை மற்றவர்கள் பரிகாசம் பண்ணும் பொழுது அது ஒன்றும் நமக்கு பெருசாக இல்லை. ஏனென்றால் இயேசு அவரையே பரியாசம் பண்ண உலகம் அவரை பின்பற்ற உன்னையும் என்னையும் விட்டு வைக்குமா என்ன? ஆகவே மற்றவர்கள் பரிகாசம் பண்ணும் பொழுது மனசு சொந்து போகாதிருங்கள். எனக்கு அறிமானவர்களே, அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவை கைது செய்யும் பொழுது அவர்களை பிடித்த போது அவரோடு இருந்து எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார் சொல்லி நாம பார்க்கிறோம். யாரும் மறுதளித்தாலும் நான் உண்மை மறுதளிக்குமான்னு சொன்ன பேதுரு, உமக்காக மறிப்பேன் சொன்ன பேதுருவும் அவரை விட்டு ஓடி போயிட்டார். நீங்க தான் இயேசுவே எல்லாம் என்று சொன்னவர்களும் உம்மோடு தான் இருப்போம் சொன்ன எல்லாரும் விட்டு போயிட்டாங்க. அவர் நெருக்கப்பட்ட போது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போய்விட்டாங்க. இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு பாரப்பட தெரியுமா, ஒருவேளை நீங்க தான் சொல்றவங்கெல்லாம் ஒரு நேரம் நம்மை விட்டு வெளியில போகலாம், ஒருவேளை நம்ம விட்டு போயிடலாம், ஆனா ஒன்று நிச்சயம், யார் நம்மை விட்டு போனாலும் ஆண்டவர் இயேசு நம்மை விட்டு ஒருபோதும் போக போறதில்லை. யாரு போனாலும் ஆண்டவர் இயேசு நம்மை விட்டு ஒருபோதும் விலகுவதில்லை. என்ன? நான் உன்னை விட்டு விலகுறதில்லை, உன்னை கைவிடுதல் சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே அனாதி தேவனே நமக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம். ஆகவே சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டார், நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார், நமக்காக அவர் மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். போன வாரம் போன ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுடைய கழுதை மேலே பவனி போனதை நாம சாதித்தோம். இந்த வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை குறித்து நாம பார்த்திருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் குறித்து நாம் பார்க்க போறோம். ஒன்று நிச்சயம் என்ன தெரியுமோ, ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுதல் இருக்கிறபடியாதான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அவருடைய பாடுகளை குறித்து நாம தியானிக்கிறோம் என்பதும் மறந்துடாது. ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் வெள்ளிக்கிழமை பாடுகளை குறித்து நாம் தியானிக்கிறதுக்கு இடமில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார், ஏனென்றால் அவர் ஆண்டவராக இருக்கிறபடியார் மரணத்துக்கும் அதிகாரியா, மரணத்தை தன் மரணத்தினாலே அவர் பரிகரித்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடியால் பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று ரோமன் சொல்லப்படுது. ஆகவே கிறிஸ்தவம் வந்து கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். த ஃபண்டமெண்டல் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி இஸ் த ரெசரக்ஷன் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்தவத்தின் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன கருமான தேவடைய பிள்ளைகளே, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதல் நாம் கொண்டாட போறோம். அவர் உயிர்த்தெழுந்தபடியால் அவருடைய மரணத்தை நாம் தியானிக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்து மரித்து 2000 ஆண்டுகளுக்கு மேலாயிட்டது, ஆனா இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் அவருடைய மரணத்தை குறித்து தியானிக்கிறது என்றால், இந்த உலகத்தில் வேறு எந்த ஒரு நபரை குறித்தும் இப்படி ஒருவருடைய மரணத்தை குறித்து எங்கேயாவது இத்தனை ஆண்டுகளாக யாராவது யோசிக்கிறதுண்டோ, தியானிக்கிறதுண்டோ, சிந்திக்கிறதுண்டோ, பேசப்படுறதுண்டோ? இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை மாத்திரம் தான், அவருடைய பாடுகளையும் தான் இன்று வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளும் கிறிஸ்தவர்களும் அவரை நினைவு கூட தியானிக்க காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் ஆண்டவர், மெய்யாகவே அவர் ஜீவிக்கிற இரட்சகர். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது ஸ்தோத்திரம். ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், ஏனென்றால் அவர் தேவனாக இருந்தபடியால் தேவனுடைய குமாரனாக இருந்தபடியால். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நாம் யாவரும் தேவனை எழுந்திருப்போமா? ஸ்தோத்திரம். அந்தகாரமாக இருந்த எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றின தேவ குமாரன், நன்றி ஐயா. பாவிகளும் துரோகிகளும் தேவனுக்கு தூரமாக இருந்த எங்களை இயேசுவே பிதாவுக்கு பிள்ளையாக மாற்றின தெய்வமே, ஓ கர்த்தராய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் நம்பிக்கை நீதான் ஐயா, ஓ பரலோகத்துக்கு வழி நீதான் ஐயா. இயேசு கிறிஸ்து நீர் ஒருவரே ஆண்டவர் ஐயா, நீர் ஒருவரே இரட்சகர் ஐயா. ஓ எங்கள் வாழ்வு நீதான் ஐயா, உம்மோடுதான் எங்கள் வாழ்வையா. எங்களை வாழ வைத்த தெய்வமே, எங்களை வழி நடத்துகிற ஆண்டவரே, உயிரோடு இருக்கிறவரே, மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கின்ற முழங்கின தேவனுடைய குமாரனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி அன்பு எங்களுடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஐயா. இன்னும் உமை கிட்டி சேர உம்மில் அன்பு கூற, உலகத்தை வெறுத்து பாவத்தை வெறுத்து கத்தாவே உம்மில் அன்பு கூற, உம்முடைய வழிகளிலே நடக்க கர்த்தர் எங்களை கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம்.
எங்களை அழைத்தவன் நீர் உண்மையுள்ளவர் அப்பா. அநாதி தேவனர் நீர் எங்களை அடைக்கலம் ஐயா. உடைய நித்திய பிள்ளைங்கள் எங்களுக்கு ஆதாரம் ஐயா. உண்மை நம்புகிற ஒருவரை கைவிடுறதில்லையப்பா நீர். எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ரட்சகரே உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி தகப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக இத்தனை பாடுகள் மண்ணான மனுஷனாகிய எங்களுக்காய் ஆண்டவரே, மண்ணான மனுஷனாகிய எங்களுக்காய் சிலுவையிலே பாடுபட்டு மரித்த தேவ குமாரனே உமை நேசிக்கிறோம். நீர் எங்கள் ஆத்தும நேசர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தா பிதாவே, உம் சொந்த குமாரனை எங்களுக்காய் தந்து இவ்வளவா எங்கள் அன்பு கொண்ட பரம தகப்பனே பிதாவே, உமக்கு உம்முடைய பேர் அன்புக்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிற நல்ல பிதாவே, ஆவே ஆவே ஆமென்.